السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله المستحق لجميع أنواع العبادة والمتصف بصفات الجلال والكمال والجمال والواحد في الذات والصفات والأفعال جل عن الشبيه والنظير والكتب والمثيل، ذلكم الله ربكم لا إله إلا هو خالق كل شيء فاعبدوه وهو على كل شيء وكيل. وأفضل الصلاة وأزكى السلام على حبيب القلوب وطبيبها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها سيد العلماء وتاج الكملاء وعمدة الفضلاء سيدنا وسندنا وحبيبنا وقرة أعيننا محمد خاتم النبيين إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وصحبه الغر الميامين الذين ساروا على نهجه المتين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين، أما بعد. அன்புக்கும் மரியாதைக்குமுறைய தலைவர் அவர்களே, இஹ்தானியா ஈந்தெடுத்த அன்பான ஆலிம் முத்துக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை உங்களோடு இனிமையான சுகந்தமான இந்த காலை பொழுதில் இணைத்து வைத்திருப்பது போல, மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் சுவனபதியிலே எம் எல்லோரையும் ஒன்றிணைத்து வைப்பானாக. அன்பு சகோதரர்களே, அன்பான ஆலிம் பெருந்தகைகளே, ஆலிம்களுடைய சந்திப்பு ஒரு எப்பொழுதும் பயன்மிக்க சந்திப்பு. ஆலிம்கள் ஒன்று கூடுவது, அளவலாவது, உரையாடுவது, உறவாடுவது எல்லாம் அவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் நன்மை தர வல்லவை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உங்களின் இந்த ஒன்று கூடல், அதில் நமது பங்கேற்றல் எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக ஒரு அல்லது பல நன்மைகள் விளைவுகள் இருக்கும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அன்புள்ள ஆலிம் பெருந்தகைகளே, மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹிமஹுல்லாஹ் ஒரு தாபிஈ என்பது உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்ற போது, தாபிஈகளில் இருந்த சிறந்த ஆலிமும் ஜாஹிதும் ஆபிதும் என்று அவர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். அவர்கள் தனது சீர்திருத்தம், தனது இதயத்தின் சீர்திருத்தம் எப்படி, எங்கு, யார் மூலமாக கிடைத்தது என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்திலே, ஆலிம்களோடு சேர்ந்து அமர்ந்ததில் எனக்கு கிடைத்தது என்று சொல்லி வைத்தார்கள். அல் உலமாஉ ஹும் வாலதி ஃபி குல்லி பல்தஹ். இது மைமூன் இப்னு மிஹ்ரான் ரஹ்மஹுல்லாஹ் சொல்லுகிறது. அல் உலமாஉ ஹும் வாலதி ஃபி குல்லி பல்தஹ். ஆலிம்கள் ஒவ்வொரு ஊரிலும் நாம் தேடுகின்ற ஒரு பொருள். எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான், நான் காணாமல் போன ஒன்றை எப்படி தேடுவேனோ அதுபோல நான் தேடுகின்ற ஒருவர் ஆலிம். வஹும் அஹிப்பதி ஃபி குல்லி மிஸ்ர். அவர்கள் ஒவ்வொரு பட்டினத்திலும் எனது அன்புக்குரியவர்கள், பலர் எனக்கு அன்புக்குரியவர்கள் இருக்கலாம், அவர்கள் சொல்லுவதை பாருங்கள், எந்த ஊரிலும் எனக்கு அன்புக்குரியவர்கள் யார், ஆலிம்கள். அதனை தொடர்ந்து சொல்லுகிறார்கள், வஜத்து ஸலாஹ கல்பி ஃபி முஜாலஸத்தில் உலமா, என் இதயத்தின் சீர்திருத்தத்தை ஆலிம்களோடு சேர்ந்து அமர்ந்ததில் கண்டுகொண்டேன், பெற்றுக்கொண்டேன் என்கிறார்கள். இதயத்துக்கு சீர்திருத்தம் இருக்கிறது, லில் குலூபி ஸலாஹ் வலஹா ஃபஸாத், அதற்கு சீர் திருத்தம் இருப்பது போல அதற்கு பழுதடைதலும் இருக்கிறது. அலா வஇன்ன ஃபில் ஜஸதி முப்கா இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹ் வஇதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹ் அலா வஹியல் கல்ப் என்று சிறுவயது முதல் மத்ரஸாவிலே படித்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருகிறது. அது இதயத்துக்கு திருத்தம் இருக்கிறது, இதயத்துக்கு பழுதும் இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. இதயத்தின் சீர்திருத்தத்தில் முழு உடம்பின் சீர்திருத்தமும் தங்கி இருக்கிறது என்றால், அந்த இதயத்தின் சீர்திருத்தத்தை அந்த பெரிய மகான், பெரும் அறிஞர், பெரும் ஜாஹித், பெரும் ஆபித் எங்கிருந்து கண்டேன் என்று செப்புகிறார்கள் என்றால், ஆலிம்களோடு சேர்ந்து அமர்ந்ததில் கண்டுகொண்டேன் என்கிறார்கள். ஆகவே ஆலிம்களுடனான நம்முடைய சந்திப்பு இதயங்களின் சீர்திருத்தத்துக்கு காரணமாக அமைகிறது என்பதை அந்த பெரியாரின் இந்த கருத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அருமை புதல்வனை பார்த்து செய்த பல உபதேசங்களுள் ஒன்று, யா புனை ஜாலிஸில் உலமா வஸாஹிம்ஹும் பிருக்பதை, என் அருமை மகனே, ஆலிம்களோடு சேர்ந்து அமர்வீராக, அவர்களோடு உமது முழங்கால்களை சேர்த்து அமர்வீராக. ஜாஹிம்ஹும் பிருக்பதை, எப்படி ஹதீஸ் ஜிப்ரீலிலே படிக்கிறீர்களோ, ஃபஸ்னத ருக்பதைஹி இலா ருக்பதை வவவா கஃபைஹி அலா ஃபஹிதைஹி என்று படிக்கிறீர்களோ, அதுபோல ஆலிம்களோடு சேர்ந்து நெருக்கமாக இருப்பீராக. فَإِنَّ اللَّهَ يُحْيِي الْقُلُوبَ بِنُورِ الْحِكْمَةِ كَمَا يُحْيِي اللَّهُ الْأَرْضَ الْمَيْتَةَ بِوَابِرِ السَّمَاءِ என்று சொன்னார்கள். ஏன் ஆலிங்களோடு சேர்ந்து அமர வேண்டும் தெரியுமா? அல்லாஹு தஆலா செத்த பூமியை, வறண்டு காய்ந்து போன பூமியை மலையை கொண்டு உயிர்ப்பிப்பது போல், ஞான ஒளி கொண்டு அல்லாஹு தஆலா இதயங்களை உயிர்ப்பிக்கிறான். அந்த ஞான ஒளி ஆலிம்களிடம் இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புக்குரிய ஆலிம் பெருந்தகைகளே, உங்களுடன் இந்த முகா நேரத்தில் நான் சேர்ந்து அமர்ந்திருப்பதானது நிச்சயமாக எனக்கு உங்களிடமிருந்து ஞான ஒளி கிடைக்கிறது என்பது நம்பிக்கை தருகிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவரது இதயங்களையும் ஞான ஒளி கொண்டு நிரப்பி வைப்பானாக. சிறந்த மக்கள் நீங்கள், சிறந்த மதரசாவில் ஓதியவர்கள் நீங்கள், சிறந்த ஆலிம்களிடத்திலே கால்மடித்து படித்தவர்கள் நீங்கள், இஹ்சானிகள் நீங்கள். இஹ்சான் என்ற பதம் குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய பதம். வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற ஆயத்தும், இது போன்ற அத்தலாக்கு மர்ரதான் ஃபஇம்சாக்கும் பிமஅரூஃபின் அவ் தஸ்ரீஹும் பிஇஹ்சான் என்று வரக்கூடிய ஆயத்தில் வரக்கூடிய பதம், இதெல்லாம் மொத்தத்தில் இஹ்சானுக்கு சில அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நடைமுறை வாழ்வில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இஹ்சான் என்றால் உபகாரம் செய்தல் என்று சொல்லுவோம், ஒன்று. இரண்டாவது அழகாக செய்தல் என்றும் சொல்லுவோம். அல்லாஹ் தனது வேலைகளை அழகாக செய்திருக்கிறான். அல்லதி அஹ்சன குல்ல ஷைன் கலக்கா, தான் படைத்த ஒவ்வொன்றையும் அழகாக ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு முஹ்சினாக இருக்கிறான், செய்கின்ற அனைத்தையும் அழகாக செய்பவனாக இருக்கிறான். லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்சனி தக்வீம் என்று சொல்லி வைத்திருக்கிறான். மனித படைப்பிலும் கூட அவன் அழகை நேர்த்தியை பேணி இருக்கிறான். மட்டுமல்ல, வமன் அஹ்சனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன் என்று கேட்கிறான். அல்லாஹ் உடைய தீர்ப்பை தவிர வேறு அழகான தீர்ப்பு முஃமினான ஜனங்களுக்கு எங்கிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் அழகாக தீர்ப்பு செய்பவனாக இருக்கிறான் என்பதை சொல்லி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய வேலைகள், அல்லாஹ்வின் சருமங்கள் யாவும் அழகாக குறையற்ற முறையிலே அமைந்திருக்கின்றன. நீங்கள் எல்லோரும் அப்படியான குறையற்ற நல்ல பணி புரியக்கூடிய, நல்ல செயல்கள் செய்யக்கூடிய இஷ்டானிகளாக இருக்க வேண்டும். அதுபோலவே மறுபக்கத்தில் உபகாரம் செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற வகையிலே தான் இந்த இஷ்டான் என்ற பதமும் உங்களை தூண்டி இழுத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் நல்லது செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நல்லது செய்பவர்களை விரும்புகின்றான் என்ற ஆயத்தும் இந்த இடத்திலே நமது நினைவுக்கும் கவனத்துக்கும் வருகிறது. உங்களுடைய இஷ்டானியா அது அப்படியான ஒரு நோக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அது துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து அதுக்கு உங்களுடைய இஸ்தாபகர் கொடுத்த பெயர் அது குல்லியத்துல் இஹ்சானியா. அவருடைய அர்த்தத்தில் இந்த இரண்டும் இருந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அவருக்கு இஹ்சான் என்ற பதம் அவரது இதயத்துக்கு நெருக்கமான ஒரு பதமாக இருந்தது என்பது எனது நம்பிக்கையாக இருக்கிறது. அவர் தனது கல்லூரிக்கு, தான் நிறுவிய கல்லூரிக்கு இஹ்சானியா என்று பெயர் வைத்தார். அவர் ஒரு சஞ்சிகை நடத்தினார். இருந்திருந்து சில காலத்துக்கு ஒரு முறை அது வெளிவரும். அதற்கு அவர் இஹ்சான் என்று பெயர் வைத்திருந்தார். அவர் பேசுகின்ற போதெல்லாம் ஹம்து ஸலவாத்தை தொடர்ந்து ஓதுகின்ற ஆயத் வஅஹ்ஸினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன் என்பதாக இருக்கும். அவர் பேச போகிற விட எங்கள் எதுவோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய ஹம்து ஸலவாத்தை தொடர்ந்து துவக்கமாக அவர் ஓதுகின்ற வசனம் இந்த வசனமாக இருந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு ஓதித்தந்த, ஓதி கொடுப்பதற்கு ஏற்பாடுகளை செய்த, கற்பதற்கும் கற்பிப்பதற்குமான முழு ஏற்பாடுகளை இஹ்சானியாவுக்குள் சேர்த்து குவித்து வைத்த அந்த பெரியார் அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவருடைய மன்னரை வாழ்வை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்து இன்பங்களையும் சுகந்திகளையும் சுகங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் வாழ்க்கையாக ஆக்கி வைப்பானாக. அவரது பர்சக் வாழ்வை மனமாக்கி சிறப்பாக்கி ஒளிமயமாக்கி வைப்பானாக. அவர் அப்படி அத்தனையும் செய்ததானது அதற்குள் இருந்து இஹ்சானிகள் உருவாக வேண்டும். இஹ்சான் என்ற இரண்டு இஹ்சானுடைய இரண்டு அர்த்தங்களையும் தாங்கிய இஹ்சானிகள் உருவாக வேண்டும் என்பதனால் இருந்திருக்க வேண்டும். நல்லது செய்தல், அழகாக செய்தல், நல்லது செய்தல், அழகாக செய்தல், இந்த இரண்டும் சேர்ந்த அர்த்தத்தை உள்வாங்கிய இஹ்சான் பதத்துக்கு இரண்டு அர்த்தங்களுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய இஹ்சானிகள் உருவாக வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் அதனை நிறுவியிரு அதற்கு அந்த பதத்தை பெயராக சூட்டியிருக்க வேண்டும். அன்புள்ள கண்ணியமிக்க ஆளின் பெருந்தகைகளே, இப்படியான இஹ்சானிகள் நீங்கள் உருவாகி 200 தாண்டிய எண்ணிக்கையில் நீங்கள் இருக்கின்ற ஒரு காலத்திலே இன்று உங்களுடைய வருடாந்த கூட்டமோ அல்லது வருடாந்த சந்திப்போ அல்லது வருடாந்த ஒன்று கூடலோ ஏதோ ஒரு பெயரில் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஒரு சந்திக்கின்ற சந்தர்ப்பமாகவும் சிந்திக்கின்ற சந்தர்ப்பமாகவும் சந்திக்கின்ற சந்தர்ப்பமாகவும் சிந்திக்கின்ற சந்தர்ப்பமாகவும் இதனை நீங்கள் ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் நான் சந்தோஷப்படுகின்றேன். 2 ஒரு சேர அமர்ந்து பல விடயங்களை நீங்கள் பற்றி பேசுகின்ற அதே நேரத்தில் உங்களுடைய கடந்த கால நினைவுகளை மீட்டிக் கொள்பவர்களாகவும் உங்களின் 10-15 ஆண்டுகளுக்கு முன் இருந்த பாலிய அல்லது மதுரசா நட்பை புதுப்பித்துக் கொள்பவர்களாகவும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அதற்குரிய சந்தர்ப்பமாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். நட்பு என்பது பல வகை, நட்பு என்பது பல வகை. பாலிய நட்பு இருக்கிறது, வயோதிகத்திலும் நட்பு உருவாகிறது, வாலிபத்தில் நட்பு இருக்கிறது, நோக்கத்தின் அடிப்படையிலே நட்புகள் வருகின்றன. பாடசாலை மதரசா நட்பு இருக்கிறது, கல்வி நட்பு இருக்கிறது, இலக்கிய நட்பு இருக்கிறது, அயலவர் நட்பு இருக்கிறது, தொழில் நட்பு இருக்கிறது, பலவாறான நட்புகள் இருக்கின்றன. இவ்வத்தனை நட்புகளிலும் மிகவும் இன்பமான நட்பு எது தெரியுமா? மதரசா அல்லது பாடசாலை நட்பு. ஏனென்றால் அது ஒரு இனிமையான காலம், அது ஒரு பதின்ம பருவம். 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 இந்த வருடங்களில் ஒரு மனிதன் மிகவும் சுதந்திரமாக இருக்கிற பருவம், மிகச் சுதந்திரமாக இருக்கிற பருவம். அந்த சுதந்திரத்தின் உச்சம் என்ன தெரியுமா? வரவில்லாமல் செலவுகள் செய்கிற பருவம், வரவில்லாமல் செலவுகள் செய்கிற பருவம். எவரும் எவரை பற்றியும் தப்பென்ன மின்னுவதை குறைத்து வாழ்கிற பருவம். அடுத்தவர் பற்றி எப்பொழுதும் நயவஞ்சகத்தனமாக சிந்திக்கின்ற வாழ்க்கை குறைந்த ஒரு பருவம் தான் இந்த பருவம். 20, 25, 30, 35, 40 ஆகுகின்ற போது குடும்பமும் பிள்ளைகளும் குட்டிகளும் இப்படி நம்முடைய வாழ்க்கை இங்கும் அங்குமாக கவனத்தினால் பிரிந்து போகிற போது நமக்கு வாழ்க்கையில் வட்டம் பல பக்கங்களிலும் அகன்று விடுகிற போது, முன்னெப்போதும் கண்டில்லாத கேள்விப்பட்டில்லாத மனிதர்களோடு தொழில் ரீதியாகவும் வேறு வகைகளிலும் நமக்கு நட்புகளும் தொடர்புகளும் வருகின்ற போது, இவர்களையெல்லாம் நாம் சேர்ந்து வாழ்கின்ற நேரத்திலே ஒருவர் மற்றவரை பற்றி நம்பி வாழ்வது மிகவும் கஷ்டமான இந்த கால உலகத்திலே நாம் இந்த அனுபவங்களை எல்லாம் அடைவதற்கு முன் எல்லோரும் ஒரு தாய் மக்கள் போல் ஒரு இடத்திலே கல்விக்காக ஒன்று கூடி கல்வி அமுதம் அருந்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தியவர்களாக நமக்கிடையில் சகவாசம் வைத்துக் கொள்கிற ஒரு பருவம் இன்று மட்டுமல்ல என்றும் எல்லோருக்கும் உள்ள ஒரு பருவம். அது கல்வி காலத்திலே பாலிய பருவத்தில் இருக்கக்கூடிய மதரசா அல்லது பாடசாலை பருவம். சில விடயங்கள் இருக்கின்றன, அவற்றில் பழையவைத்தான் இனிப்பானதும் ருசியானதாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். சில விடயங்கள் இருக்கின்றன அல்லது சில பொருள்கள் இருக்கின்றன, அவற்றில் பழையவைத்தான் மிகவும் இனிப்பாகவும் ருசியாகவும் இருக்கும் என்று சொல்வார்கள். ஆக இவற்றுள் ஒன்றுதான் நட்பில் பழையது, பழைய நட்பு. அதாவது பிரிந்திருந்தவர்கள் கூடுகின்ற நேரத்திலே, பிரிந்திருந்தவர்கள் கூடுகின்ற நேரத்திலே ஏற்படுகிற அந்த சந்தோஷம் இருக்கிறது, அது எதனை மீட்டித் தருகிறது என்றால் பழைய நட்பை மீட்டித் தருகிறது. அன்பாக இருந்த காலம் அது, அன்பாக இருந்த காலம் அது. அந்த அன்பை மீண்டும் நாம் புதுப்பித்துக் கொள்கிறோம், அன்பை நாம் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறோம். சென்ற 4 நாட்களுக்கு முன் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, ஒரு 4 வரிகள் படித்தேன். அதில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், அழகானவர்கள் அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்பி நினைக்க வைக்கிறார்கள். அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்பி நினைக்க வைக்கிறார்கள். அர்த்தம் புரிந்ததா? அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள். ஒரு அழகான மனிதர் அவரை பார்த்த பிறகு மீண்டும் ஒரு தடவை தோற்றத்திலே அழகாக இருக்கிறார் பார்க்கிறோம் இல்லையா? அதற்காக வேண்டி ஆள் என்பதனால் ஆணை மட்டும் பாருங்கள், நீங்கள் ஆண் என்பதனால் மறுபக்கத்தை பார்த்து விடாதீர்கள். அழகானவர் என்றால் அவரை அப்துல் ஹலீம் மோலே நல்ல பசந்தா இருக்கிறார், அவரை பார்த்து அப்படின்னு 100 தடவை பார்ப்போம். பர்வத் மோலே இங்க தான் இல்ல பசந்தா இருக்கிறார், அவர் திரும்பி பார்ப்போம். அப்படியா? என்ன பார்த்து திரும்பி யாருக்கும் பார்க்கறது யோசனை வருமா? முதல் பார்வையிலேயே போதும் என்று திருப்பிக் கொள்வீங்க. அது மாதிரி அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்பி நினைக்க வைக்கிறார்கள். அவர்களுடைய சந்திப்பு பிரிந்ததற்கு பிறகு அவர் நெஞ்சத்திலே மீண்டும் மீண்டும் வந்து செல்வார் அந்த மனிதர். அவருடைய உபசரிப்பு, அவருடைய அரவணைப்பு, அவருடைய அணைப்பு, அவருடைய பேச்சு, அவருடைய எல்லாமே நமது மனத்தின் முன் வந்து செல்லும். அவருடைய முழு மொத்த உருவமும் அவருடைய நடை உடை அத்தனையும் நமது விழித்திரையிலே அவரை நினைக்கிற போது அப்படியே வந்து படமாக நிற்கும். அதுதான் அன்பானவர்கள். அவரின் அழகு அங்கு முக்கியம் அல்ல, அவர் கண்ணன் கருத்த மனிதராக இருக்கலாம், அவரின் அன்பு இருக்கிறதே அவரை மீண்டும் ஒரு தடவை அல்ல பல தடவைகள் நினைத்து பார்க்க செய்கிறது. அதுதான் அழகாக சொல்லியிருந்தான் போல அந்த மனிதன். எவன் சொன்னார் என்று தெரியவில்லை, 4 வரிகள் பார்த்தேன். என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அழகானவர்கள் திரும்பி பார்க்க வைக்கிறார்கள், அன்பானவர்கள் திரும்பி நினைக்க வைக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பு முடிந்து நான் போய் பல காலங்களுக்கு பின்னரும் இந்த சந்தர்ப்பத்தையும் உங்களையும் நான் நினைத்து பார்ப்பேன். ஏனென்றால் நீங்கள் அழகானவர்கள் மட்டுமல்ல அதை விடவும் அன்பானவர்களாக இருக்கிறீர்கள் என்பதனால். ஆக மதரசா காலத்திலே அழகாக இருந்தோம் என்பதை காட்டிலும் அன்பாக இருந்தோம், அது எத்தனை ஆண்டுகள் பிரிந்து கழிந்து போனதற்கு பிறகும் நாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கும் தோறெல்லாம் அந்த அன்பு புதுப்பிக்கப்படுகிறது. பழைய நினைவுகள் மீண்டும் நிழலாட ஆரம்பிக்கின்றன. சந்திக்கும் போதும் கூட சலாத்துக்கு அடுத்தது எப்படி சுகமா இருக்கிறீங்களா என்பதற்கு முன் எப்படி நாம் ஒருவர் மற்றவரை பேசிக் கொள்வோம். அவரோடு கை குலுக்கிற நேரத்திலே அந்த கையும் கையும் சேருகின்ற போது கிடைக்கின்ற ஸ்பரிசம் மேலெல்லாம் அப்படியே பழைய உணர்வுகளை தட்டி எழுப்பி விடுகிறது. அடே மச்சான் என்று சொல்லுகின்ற போது அந்த நேரத்திலே வருகின்ற இன்பம், அந்த நேரத்திலே ஏற்படுகின்ற மனோரம்யமான உணர்வு, இதையெல்லாம் வடிப்பதற்கு வார்த்தைகள் அகராதிகளுக்கும் கூட தர முடியாது. உண்மையதுதான் சில விடயங்கள், உணர்ச்சிகள், உணர்வுகள் நம்மால் வெளிப்படுத்திக் கொள்ள முடியாதவை. அந்த வகையில் தான் இலக்கியத்திலே சொல்வார்கள், நட்பில் பழையது அது, அதிலும் பால்ய பருவத்து பாடசாலை நட்பு இருக்கிறது, அது வந்து எப்பொழுதும் இறுதி வரைக்கும் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதுபோல மதுவில் பழையதும் ருசியாக இருக்கும் என்பார்கள். கம்பில் பழையதும் ருசியாக இருக்குமாம். யார் குடித்து பார்த்தது? அதுக்காக குடித்து பார்க்கிறாங்க. அப்படி சொல்வார்கள். சிலவற்றில் பழையது நல்ல ருசியாக இருக்குமாம், நட்பில் பழையது ருசியாக இருக்குமாம் புதிய நட்பை விட, அது போல மதுவிலும் பழையது ருசியாக இருக்குமாம். அதெல்லாம் செஞ்சு பார்க்கிறாங்க, அப்படி சொல்லுவாங்க. சுமார் அறிவுக்காக அரத்து ஷர்லி தவக்கி இதெல்லாம் சும்மா இலக்கியங்களை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். நேற்று நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த நட்பின் பேரிலே ஒன்று கூடி ஒரு கோல் அடித்தீர்கள், ஃபுட்பால் விளையாடினீர்கள். இதுவெல்லாம் என்ன? கலை உலகத்துக்கு வந்தீர்கள். கலை உலகத்துக்கு வந்தீர்கள் எதற்காக வந்தீர்கள்? பாம்பும் கீரியும் சண்டையிட்டுக் கொள்ளுமாம், பாம்பும் கீரியும் சண்டையிட்டுக் கொள்ளுமாம். ஈற்றில் வெல்லுவது எது? பாம்பும் கீரி. கீரிதான் இறுதியில் வெல்லும், கடும் போர் நடத்தும். அந்த சமரில் வெல்வது இறுதியில் கீரி. கீரி வெற்றி கொண்டதற்கு பிறகு தன் மேனியை ஒரு தடவை பார்க்குமாம். மேலெல்லாம் பாம்பின் விஷப்பற்கள், மேலே ஏற்பட்டிருக்கிற ரணங்கள், அந்த விஷத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் அதற்கு வஹி அந்த கட்டளை இட்டிருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான். எப்படி மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் அவற்றுக்கு தேவையானவற்றை செய்து கொள்வதற்கு அறிவை கொடுத்திருக்கிறானோ, இருக்கும் அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அது அருகம் புல் நாடி போகுமாம். அருகம் புல்லில் கீரிக்கு பாம்பினால் ஏற்பட்ட விஷத்தை போக்குகின்ற ஷிஃபாவை வைத்திருக்கிறான். கீரி போல் அருகம் புல்லிலே உருண்டு புரண்டு தன் மேனியிலே இருக்கக்கூடிய பாம்பின் விஷப்பற்களினால் ஏற்பட்ட ரணங்களை படுத்தி அதில் ஏறி இருக்கக்கூடிய விஷத்தை இறக்கிக் கொள்வதற்குரிய வேலையை செய்து கொள்ளுமாம். அது போல மதரசாவிலிருந்து வெளியேறினோம், பிள்ளை என்றும் குட்டி என்றும் உம்மா என்றும் வாப்பா என்றும் சகோதரன் என்றும் சகோதரி என்றும் தொழில் என்றும் மதரசா என்றும் மஸ்ஜித் என்றும் பாடசாலை என்றும் வியாபாரம் என்றும் டிவிஎஸ் பைசிக்கிள் என்றும் வேன் என்றும் கார் என்றும் இங்கெல்லாம் ஓடி அங்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து ஓடி ஒளிந்து மறைந்து சில வேலைகளில் இருந்து எங்காவது எவருடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், எந்த இசாஜும் இல்லாமல் ஒரு 15 நிமிடம் ஆறுதலாக பயணிக்க முடியுமா என்றெல்லாம் நாம் நிம்மதிக்காக ஓடித் திரிகிற நேரத்திலே மேலெல்லாம் ரணங்கள், வழிகள், தொழில் சென்ற ரணங்கள், குடும்பம் கொடுத்த வழிகள், மனைவி கொடுத்த ஏற்று பிள்ளை கேட்ட கேள்வி, இவையெல்லாம் பட்டு இருக்கிற போது ஒரு நாளோ அல்லது 2 நாளோ இப்படி எல்லாவற்றையும் விட்டு ஒதுங்கி வந்து இருந்து தரப்பந்தாட்டம், கால்பந்தாட்டம், பழைய நினைவுகளை இறைமீட்டல் செய்கிற போது அது கீரிக்கு கிடைக்கிற அருகம் புல் போல இல்லையா? அப்படித்தான் இருக்குது. தனியே வந்தீர்கள். ஒரு மனிதர் மட்டும் நான் நேற்று பார்த்தேன். நான் காண்கிற இன்பம் என் மனைவி மக்களும் காண வேண்டும் என்பதற்காக அவர் பிள்ளை குட்டிகளோடு வந்திருந்தார். நான் ஒரு பயணத்திலே அவரை பார்த்து என்ன இருக்கிறார். இன்னொரு கூட்டம் ஏற்பாடு செய்யுங்க. யோமு அவா இரு குடும்ப நாள் என்று ஏற்பாடு செய்யுங்க. அதை செய்யுங்க. இப்படி பழைய நட்பை நீக்கிக் கொள்கிற ஒரு சந்தர்ப்பம். இலக்கிய நட்பு இருக்கலாம், இலக்கியத்திலே ஒன்று சேர்ந்தவர்கள் நட்பாக சந்திக்கிற நேரத்திலே இலக்கியம் பற்றி மட்டும்தான் பேசுவார்கள். தொழில் நட்பு, நீங்கள் எல்லாம் மஸ்ஜிதிலே கடமை செய்பவர்கள், மதரசாத்திலே கடமை செய்பவர்கள் இருப்பீர்கள், வியாபாரத்திலே இருப்பவர்கள் இருப்பீர்கள், அவர்களோடு என்ன ஆகக்கூடி பேசலாம், மதரசாவை பற்றி பேசலாம், வேறென்ன பேசலாம், மஹிந்த வெல்வாரா மைத்திரி வெல்வாரா என்று பேசலாம், வேறென்ன பேசலாம் ஆகக்கூடி இவ்வளவுதான் பேசலாம். ஆனால் 50 ஆண்டுகள் கழித்தும், வயது 50, 60, 70 என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு பெரிய மட்டத்திலே மதிக்கப்படக்கூடிய, சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர் என்று அந்த நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு உயர் அதிகாரியாக இருக்கலாம், பார்ப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு மரியாதை செய்பவர்களாக இருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்து, உங்களின் பதவி, உங்களுடைய பெயருக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய பதவிகளும் பட்டங்களும் மேதா விலாசங்கள் உட்பட இவை அனைத்தும் இருக்கிற நேரத்தில், 14-15 வயதில் ஒன்றாக இருந்த மதரசாவில் இருந்த ஒருவரை கண்டுவிட்டால் அந்த பட்டம் பதவியை மறந்து, தான் இருக்கின்ற உயர் அந்தஸ்தை மறந்து, எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்துவிட்டு அவரோடு நாம் 15 வயதுக்கு வந்து விடுவோம். அதுதான உண்மை, 15 வயதுக்கு வந்து விடுவோம். இதுதான் சொல்லப்படுவது நட்பிலே சிறந்த நட்பும், மறக்க முடியாத தொடர்ந்திருக்கக்கூடிய நட்பும், இனிமையான நட்பும், பழைய நட்பு. அதுவும் விசேஷமாக மதரசாவிலே கொஞ்சி குலாவி உரையாடி உறவாடி இவருடைய சீரியை களவெடுத்து, அவருடைய 10 ரூபாவை களவெடுத்து, அவருடைய 100 ரூபாவை களவெடுத்து, இப்படியெல்லாம் வீட்டில் வந்ததை களவெடுத்து, இங்குள்ளதை அங்கு கொடுத்து, இப்படியெல்லாம் செய்த நட்பு இருக்கிறதே, அது மறக்க முடியாது. அது 50-60 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த நிலைக்கு நாம் வருகிறோம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் இந்த மாதிரியான சந்திப்புகள் ஊடாகத்தான் அடைகிறீர்கள். இடையிலே சந்திக்கிறோம் இல்லை என்பதற்கு இல்லை, இருவர் மூவர் சந்திப்போம், அவசர வேலை ஒன்றிலே சந்திப்போம், எங்காவது ஒரு வைபவத்தில் சந்திப்போம், எங்காவது ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம், எங்காவது ஒரு பயணத்தில் சந்திப்போம், எங்கேயாவது ஒரு கல்யாணத்தில் சந்திப்போம், ஆக கூடினால் 10-15 நிமிடங்கள் உரையாடி விட்டு செல்லலாம். ஆனால் இந்த மாதிரியாக ஒரு நாளை 1.5 நாட்களை ஒதுக்கி நாம் நமது மனச்சவலைகளை திறந்து பேசி, எத்தனை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எத்தனை மனைவி, ஒவ்வொருவரும் என்ன செய்கிறார்கள், அதை மட்டும் சொன்ன பிள்ளைய பத்தி சொன்ன, அதை பத்தி யாருக்குமே கணக்கு இல்ல, மனைவி எத்தனை சொன்ன அது பெரிய விசேஷமா தெரிவிக்கிறீங்க, அது ஒன்றும் இல்ல. ஒன்றோட பொருளப்பாடு பெரும்பாடு, ஒரு கதையை சொல்வார்கள், ஒரு கதை சொல்வார்கள், ஆதாரம் கேட்டு விடாதீர்கள். ஒன்றோடு படும்பாடே பெரும்பாடு என்பதற்கு, ஒருவன் ஒரு ஏழை விறகு வெட்டி விற்பவன், அது கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, அதை கேட்டு போட்டு நாங்கள் சீரியஸ் அடுத்ததுக்கு போவோம். சில பருவத்துறை செல்வார், இவன் பயான கூப்பிட்டு ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் ஜோக் அடிச்சு முடிச்சான், நியாஸ் முறை கடிச்சாலோ தெரியும் என்று சொல்லிட்டான், ஜோக் அடிக்கிறதுக்கே கொண்டு வந்த போல சொல்லிட்டா கதை வித்தியாசமா பேசுறது. ஒரு விறகு வியாபாரி இருந்தானாம், அவன் விறகு வெட்டி விட்டு வாழ்வது ஒரு ஏழை. ஒரு நாள் அவன் வளமை போல விறகு வெட்டி விட்டு விட்டு பின்னேரம் வீடு செல்வதற்கு முன் ஒரு குளத்திலே இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு குளித்து விட்டு கோடரியை எல்லாம் கழுவி எடுத்துக் கொண்டு போவானான். ஒரு நாள் கோடரி குளத்துக்குள் விழுந்து விட்டது, தேடி தேடி பார்த்தான், கோடரி கிடைக்கவில்லை. இப்பொழுது தேடி தேடி அழுத்து போயிருக்கிற நிலையில், போவோம், இனி எனது தொழிலும் பால்பட்டு போனது, என்ன வழி செய்யலாம். இந்த நேரத்திலே ஒரு தேவதூதர் வந்தாராம், தேவதூதர் வந்தாராம். வந்து என்ன அவன் பிரச்சனை, இந்த கோடரி அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடிநாதம், தொலை உள்ளே போனது கிடைக்கவில்லை, தேடிவிட்டேன். அப்படியா என்று கையை விட்டு தூக்கி கொடுத்தாராம் ஒரு தங்க கோடரி. அவன் சொன்னான், இது அல்ல என் கோடரி, அதை பக்கத்தில் கட்டில வைத்துட்டு திருப்பி தேடி எடுத்து கொடுத்தாராம் ஒரு வெள்ளி கோடரி. அப்பவும் சொன்னாலும் இது எந்த கோடரி அல்ல, அதையும் குளத்து தட்டில் வைத்து விட்டு பிறகு மீண்டும் கையை போட்டு எடுத்து கொடுத்தாரா, அது அவனின் விழுந்து போன காணாமல் போன உள்ளே விழுந்திருந்த உண்மையான கோடரி. இதுதான் என் கோடரி என்றானாம். தேவத்து சொன்னானா, நீ ஒரு சத்தியவான், தங்கத்தை கண்டபோது இதுதான் என்னுடையது என்று நீ சொல்லி இருக்கலாம். அப்படித்தானே பணம் என்ற பணமும் பேசுமா, அப்படித்தானே சொல்லுவாங்க. பணம் தான் மையத்து கொண்டு பக்கத்தில் கும்பி ஒரு 100 ரூபாய் வச்சு பாருங்க, அது ஏன் சொல்லும். பணம் தான் பணமும் பேசுமா, அது போல நீ சொல்லி இருக்கலாம். நீ அப்படி சொல்ல இல்லை, திருப்பி வெள்ளி அதையும் நீ என்ன செய்யல. ஆகவே நீ ஒரு உண்மையாளன் என்பதனால் இந்த வெள்ளி தங்க கோதரிகளையும் நீயே சேர்த்தெடுத்துக் கொள். அவனுக்கு பெரும் சந்தோஷம். வீட்டுக்கு போகிறான், வீட்டில் இருக்கிற பார்த்த உடனே இது என்ன புதுசா தங்கம் வெள்ளி, அவன் நடந்தது சொன்னானான். அவளுக்கு நீ போதாதா, அவ சொன்னாலாம் நான் அந்த குளத்தை பார்க்க வரணும். இப்ப எங்களுக்கு தங்கம் வெள்ளி எல்லாம் தேவதூதர் கொடுத்த அந்த இடத்தை குளத்தை நானும் பார்க்க வர வேண்டும். சரி, அடுத்த நாள் கூட்டி கொண்டு போனால் அவன் என்ன செஞ்சான், பார்த்து மட்டும் போதாது அந்த தண்ணீரில் நானும் முகம் கழுவ வேண்டும். அப்ப இறக்கி விட்டா அவ போனாவா ஒரேடியா உள்ளுக்கு வைத்தான். இப்ப இவன் தேடி தேடி பார்த்தா நேற்று கோடரியை தேடின கதை தான், ஆள் கிடைக்கிறது இல்லை. மீண்டும் அதே தேவதூதர் வந்து விட்டார். இன்று உன் பிரச்சனை என்ன, இன்றைக்கு உள்ளுக்கு இப்படி இவ பேசா, வீட்டுக்கு போன இப்படி கேட்டா, என்ன கைய போட்டு எடுத்தா ஒரு அழகான பூம்புல, இனி இல்லாண்ட அளவு அழகு, அழகு சௌந்தரியம் வாய்ந்த பூம்புல எடுத்து கொடுத்த உடனே இதா, ஓ இதுதான் இதுதான் சொன்னாலா, சத்தியவான் பொம்புடைய கண்டனவுடைய புத்தியை காட்டுட்டியே. அவ சொன்னானா, தேவ தூதரை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள், அவசரப்பட வேண்டாம், என் விளக்கத்தை கேளுங்கள். நீங்க நான் இது இல்லை என்று சொன்னா திரும்பி கைய போடுவீங்க, இதை கரையில வச்சுட்டு இன்னொன்று எடுப்பீங்க, இதை விட கொஞ்சம் அளவு குறைஞ்சதா இருக்கு, அதையும் இல்லைன்றுவீங்க, இல்லைன்னு சொல்ல நீங்க அதையும் பக்கத்தில் வைப்பீங்க, மூணாவது போட்டு இறந்து போன உண்மையானவள் எடுப்பீங்க, இவர்தான் என் மனைவி என்று சொன்னா, ஆக நீ உண்மையாளன் மூனையும் கொண்டு போய் ஒன்றாக பத்த பாரு, இந்த நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன், மூனையும் கொண்டு போய் என்ன செய்ய. எந்த கிதாபுல ஆதார் கேட்டாலும் சும்மா ஒரு கதைக்கு சொல்வார்கள், ஆனால் வாழ்க்கை ஒரு ஹயா, நடைமுறை வாழ்க்கையில உள்ள விஷயங்கள் ஒன்றோட இருந்து இருக்கிறதுக்கே பெரிய பாடுன்னு சொன்னீங்க. சுலைமான் அப்துல் மலிக்குடைய காலத்தில் ஆட்கள், சுலைமான் அப்துல் மலிக் பெண்களோட நிறைய அவர் கல்யாணம் முடிக்கிறது இருந்தார் என்பதனால ஆட்களும் ஆட்களை பார்த்து என்ன கேட்பாங்களாம், எத்தனை மனைவி உங்களுக்கு, எத்தனை சுர்ரியத்து உங்களுக்கு, எத்தனை சௌஜியத்து உங்களுக்குன்னு கேட்பாங்களாம். இப்படி எல்லாம் வரலாற்றுல இருக்கு. ஆக அல்லாஹால நம் அனைவருக்கும் நல்ல மனைவிகளையும் நல்ல சந்ததி பாக்கியத்தையும் தருவானாக. இப்படி ஒரு சந்தோஷமான ஒன்று கூடல், அன்பின் பெயரில் ஒன்றிணைந்திருக்கிற சந்தோஷமான ஒன்று கூடல். அன்பு இருக்கிறது இஸ்லாத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒன்று. அன்புக்கு இஸ்லாத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்கு இஸ்லாத்தில் உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் ரௌபத்துல் முஹிப்பீன் வ நுஸ்ஹத்துல் முஸ்தாகீன் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், உங்களுக்கு தெரியும். ரௌபத்துல் முஹிப்பீன் வ நுஸ்ஹத்துல் முஸ்தாகீன், அதில் ஹுப்பு பற்றி முஹிப்புகள் பற்றி ஏதாவது கிதாபின் பெயரே ரௌபத்துல் முஹிப்பீன், அன்பு பற்றி மிகவும் அழகாக பேசியிருக்கிறார்கள். அன்பின் உச்சம் என்ன, அல்லாஹ்வுக்காக வேண்டி நாம் ஒருவரை நேசிக்கிற சமயத்தில் அல்லாஹ் தஆலா நமக்கு அவனின் நிழலில் நிழல் கொடுக்கிறான். அல்லாஹ் மறுமையிலே கேட்பான் என்ற ஹதீஸிலே படிக்கிறோமே, ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, ஐனல் முத்தஹாபூன பிஜலாலி, என் மகிமையை வைத்து ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் நேசித்தவர்கள் எங்கே என்று அல்லாஹ் தஆலா கேட்பானாம். அல் யௌம உதில்லுஹும் யௌம லா உதில்ல இல்லா உதில்லி, இன்று எந்த நிழலும், என் நிழல் தவிர எந்த நிழலும் இல்லாத நேரத்திலே நாளிலே நான் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். இன்னும் ஒரு ஹதீஸிலே படிக்கிறோம், ஒருவர் மற்றவரை அல்லாஹுக்காக வேண்டி உங்களை போன்று நீங்கள் செய்வது போல் நேசித்தவர்கள், மறுமையில் அவர்களை அல்லாஹ் தஆலா மனாபிரு மின்னூர் ஒளியினாலான மிம்பர்களில் ஏற்றி வைத்திருப்பானாம். என்று ஹதீஸிலே படிக்கிறோம், இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த உயர் அந்தஸ்தை பார்த்து நபிமார்களும் ஷஹீதுகளும் பொறாமைப்படுவார்களாம். ஆஹா, இவர்களுக்கு என்ன இப்படி ஒரு அந்தஸ்து என்று. அல்லாஹ் தஆலா உங்களை போல் எங்களை போல் ஒருவர் மற்றவரை அவனுக்காக நேசித்து ஒன்று சேருகிற நேரத்திலே நம்மை போன்று அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும், நமக்கும் தர வேண்டும். அல்லாஹ் மறுமையிலே உயர்ந்த அந்தஸ்திலே நம்மை வைக்கிறான். ஆனால் நிபந்தனை, ஒருவர் மற்றவரை அல்லாஹ்வுக்காக நேசிக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் அருமையான ஆளுங்களே உலகத்தில் எதுவும் கிடையாது, இதுதான் உண்மை. அன்பு இல்லை என்றால் சந்ததி பாக்கியம் கூட இல்லை, அன்பு இல்லை என்றால் குடும்பமும் கிடையாது. ஒமின் ஆயாத்திஹி அன் கலக்க லக்கும் மின் அம்புசிக்கும் அஸ்வாஜன் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. மவத்தத்தும் ரஹ்மத்தும் கணவன் மனைவி தம்பதி வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்த வைத்த ஒன்று. அது இல்லை என்றால் தம்பதி வாழ்க்கையே கிடையாது சகோதரர்களே. அகத் இருக்கிறதே ஈஜாபு கபூல், அது திருமண பந்தத்தின் அல்லது திருமணம் என்ற கட்டிடத்தின் அத்திவாரம். திருமணம் என்ற கட்டிடம் என்று திருமணம் என்ற கட்டிடத்துக்கு ஒரு அத்திவாரம், அதுதான் அகதுன் நிக்காஹ், நிக்காஹ் உடன்படிக்கை. அது மீசாக்குன் கலீப் வந்து அல்லாஹ் சொன்னான், உறுதியான உடன்படிக்கை என்று சொன்னான். இந்த பவுண்டேஷன், இது உறுதியான பவுண்டேஷன். அதுக்கு பிறகு கட்டிடத்துக்கு தூண் தேவை, இரண்டு தூண்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி வைக்கிறான். என்ன சொல்லி வைக்கிறான் அல்லாஹ் தஆலா? வஜஅல பைனக்கும் மவத்தத்தன் வரஹ்மா. அல்லாஹ் இதற்கு பிறகு இந்த கட்டிடத்துக்கு கூரை வரை நிமிர்ந்து நிற்பதற்கு அதற்கு இரண்டு தூண்கள், ஒன்று அன்பு மற்றது கருணை. மவத்தா ரஹ்மா, ரெண்டும் தேவை. அன்பு இல்லை என்றால் கருணை வரமாட்டாது, அன்பு இல்லை என்றால் கருணை வரமாட்டாது. இந்த அடிப்படைகளை புரியுங்கள். அன்பு இல்லையோ கருணை கிடையாது. நான் ஒருவனை அன்பாக பார்க்கவில்லை என்றால் எப்படி நான் அவனுக்கு கருணை காட்டுவேன்? ஒருவரை நான் அன்பாக பார்த்தால்தான் அவருக்கு நான் கருணை காட்டுவதற்கு முன் போவேன். அதனால்தான் அல்லாஹ் தஆலா கத்தமல் மவத்தத்தாலர் ரஹ்மா வலம் யக்குல் வஜஅல பைனக்கும் ரஹ்மத்தவ மவத்த. அல்லாஹ் எதனை முற்படுத்தி சொன்னான்? மவத்த, அன்பை முதலாவது வைத்திருக்கிறான், அதன் பிறகு ரஹ்மத்தை தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இந்த இரண்டு தூண்களில் ஒரு தூண் இருக்க மற்ற தூண் இல்லை என்றால் குடும்ப வாழ்க்கை கூட நிலை பெறாது. அங்கே பிரச்சனை இருக்கும். கணவன் மனைவியை நேசிக்கவில்லையா, கருணை காட்ட மாட்டார். நேசிப்பவர் நேசிக்காதவர் அவருடைய அடுத்த ஆளுக்கு துணைவிக்கு துணைவருக்கு கருணை காட்ட மாட்டார். கருணை காட்டாத சமயத்திலே ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எப்பொழுது ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது இல்லையோ ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நடமாட்டார்கள். இந்த நான்கும் ஒரு சேர படித்தரமாக வருகின்ற போதுதான் அங்கே வஹ்தத்து வருகிறது, ஒற்றுமை வருகிறது. நாம் எல்லாம் அடிக்கடி ஒற்றுமையை பற்றி பேசுகிறோமே, ஒற்றுமை வேண்டும், ஒற்றுமை வேண்டும், ஐக்கியம் வேண்டும் என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோமே. குத்துபாக்களிலும் தான், இதர பேச்சுக்களிலும் தான் மக்களை தூண்டிக்கொண்டிருக்கிறோமே. நமது கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பால், அபிலாஷைகளுக்கு அப்பால், நாம் விட்டுக் கொடுப்போடு ஒருவர் மற்றவரை ஐக்கியமாக பார்த்து வாழ வேண்டும் என்று சொல்கிறோமே. ஐக்கியத்துக்கு முன் நான்கு அம்சங்கள், மூலங்கள் இருக்கின்றன. நான்கும் படிப்படியாக வர வேண்டியவை. முதலாவது மஹப்பத், இரண்டாவது ரஹ்மத், மூன்றாவது தஃபாஹும், நான்காவது தனாசுஹ். இந்த நான்கும் முழுமையடைந்த பிறகுதான் ஐக்கியம் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் கவலை என்னவென்றால் நாம் இந்த மூலங்களை பற்றி பேசுவது கிடையாது. எல்லோரும் ஐக்கியமாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை பற்றி அடிக்கடி சண்டமாறுத பிரசங்கம் செய்கிறோம். நான் சொல்றது உண்மையா இல்லையா? எல்லாரும் ஐக்கியத்தை பற்றி பேசுறாங்க. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், முஸ்லிம் சமூகம் கட்சி பிளவுகளை ஆதரிக்க கூடாது, முஸ்லிம் சமூகம் இயக்க பிரிவுகளை ஆதரிக்க கூடாது, இயக்க பிளவுகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. எல்லோரும் ஒரு தாய் மக்கள் போன்று ஐக்கியமாக வாழ வேண்டும். ஐக்கியமாக வாழ்வதற்கு அன்புக்கு நாம் என்ன வித்திட்டு இருக்கிறோம்? ஐக்கியமாக வாழ்வதற்கு கருணைக்கு நாம் என்ன வித்திட்டு இருக்கிறோம்? ஐக்கியமாக வாழ்வதற்கு ஒருவர் மற்றவரை எந்த அளவு புரிந்து இருக்கிறோம்? ஐக்கியமாக வாழ்வதற்கு ஒருவர் மற்றவருக்கு எந்த அளவு நன்மையை நாடி செயல்படுகிறோம்? ஆகவே தான் அன்பை இஸ்லாம் அடிப்படையான ஒன்றாக பார்த்திருக்கிறது. அன்புக்கு வரைவிலக்கணம் இமாம்கள் மத்தியிலேயே 30க்கு மேற்பட்ட தாரீஃபுகள் இருக்கின்றன. சொன்னால் புல்லரித்து போகும். அன்புக்கு காதலுக்கு ருசியா இருக்குதான் அன்புன்ற வார்த்தை எடுத்துட்டேன். காதலுக்கு லவ்வுக்கு இப்போது நான் இறங்கியவுடன் ஆட்டோரிக்ஷா வந்ததே நோ லவ் என்று போட்டிருந்தார்கள். அடுத்தது என்னென்று விளங்க இல்லை, எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்துல் ஹலீம் மோதத்திற்கு என்ன நோ லவ் கேட்டிருக்கிறான். அந்த துன்யாவே லவ்வுக்குத்தான் இருக்க இயங்கிக் கொண்டிருக்குது. நோ லவ் வெறியா போட்டிருக்கிறான். அடுத்த வசனம் ஏதும் அழிஞ்சு போயிருக்கிறதோ தெரியலன்னு சொன்னேன். லவ் இமாம்கள் 30க்கு மேற்பட்ட தாரீஃபுகள் அதற்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆம், காரணம் என்ன தெரியுமா? அன்பை நாம் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்கிற போது ஏற்படுகிற உணர்வில் ஏற்படுகிற வித்தியாசம். இன்னும் விளக்கமாக சொல்வதாயின், கணவனும் மனைவியும் பரிமாறிக்கொள்கிற அன்பும் பிள்ளைகளும் பெற்றோரும் பரிமாறிக்கொள்கிற அன்பும் ஒன்றாகும். புரிதான கேட்கிற கேள்வி? கணவனும் மனைவியும் பரிமாறிக்கொள்கிற அன்பும் அல்லது காதலும் பிள்ளைகளும் பெற்றோரும் பரிமாறிக்கொள்கிற காதலும் ஒன்று போல் இருக்குமா? ரெண்டும் அதனுடைய தபியத்தில் இயல்பில் வித்தியாசமானது. அப்படித்தானே? நீங்கள் ஒரு இடத்தில் கூடி படித்தவர்கள், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகிற அன்பும் நீங்கள் உங்களுடைய மனைவியோடு அல்லது பிள்ளைகளோடு காட்டுகிற அன்பும் ஒன்று போல் இருக்குமா? வித்தியாசம். எவர் எவர் அன்பை எப்படி எப்படி உணர்ந்தார்களோ அது அது போல அவர்கள் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை இப்னு ஹஜர் ரஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அலை ஃபத்ஹுல் பாரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அன்பு உணர முடியுமான ஒன்று வார்த்தைகளினால் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்னு கையீம் ரஹ்மஹுல்லா தன்னுடைய அருமையான நூல் மதாரிஜு சாலிக்கீனில் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா துஹத்துல் மஹப்பத்து பிஹத்தின் அவ் பஹமின்ஹா. மஹப்பத்துக்கு அதனை விட ஒரு தெளிவான தாரீஃப் கொண்டு தாரீஃப் சொல்ல முடியாது. அன்பு என்பதற்கு அன்பு என்பதை தவிர வேறு வரைவிலக்கணம் சொல்ல முடியாது என்றார்கள். காதல் என்பதற்கு காதல் என்ற அளவு நாம் வரைவிலக்கணம் சொல்லலாம். அதனை விட மிக அழகான தெளிவான ஒரு வரைவிலக்கணத்தை கொண்டு அதற்கு வரையறை செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் நான் இதனை வலியுறுத்தி அடித்து இந்த சமயத்திலே பேசுகிறேன் தெரியுமா? நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று வந்து ஒரு காதல் பேச்சு பேசிவிட்டு போய்விட்டா என்று சொல்ல வேண்டாம், இல்லை லவ் பயான் பண்ணிவிட்டு போனான்னு சொல்ல வேண்டாம். அதுதான் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக காதல் என்ற பதம் எங்கெங்கேயோ உச்சரிக்கப்படுகின்ற, அதனை உச்சரிக்கும் போது ஹராம் என்று மறுபக்கம் ஃபத்வா கொடுக்கின்ற அளவுக்கு நாம் பார்க்கக்கூடிய அமைப்பில் அது வித்தியாசமாக உணரப்பட்டு வித்தியாசமாக செயல்படுத்தப்படுகிறது என்பதனால் தூய்மையான காதலை நாம் புறந்தள்ளி போட்டு விட்டு இருக்க முடியாது. அது இஸ்லாம் சொன்ன காதல். அல்லாஹுவை நேசிப்பது, அல்லாஹுவை காதலிப்பது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும் அல்லாஹ். எனவே இறை காதல் என்று இஷ்க் இலாஹி என்று சூஃபியாக்கள் பேசியிருக்கிறார்கள், இறை காதலை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே அன்பு மிக முக்கியமானது. இந்த அன்பு இருந்தால் தான் நாம் ஒருவர் மற்றவரை கருணை கொண்டு பார்ப்போம். நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன், நீங்கள் எல்லாம் ஒருவர் மற்றவருக்கு உதவுவதற்காக வேண்டிய எத்தனையோ திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் படித்துவிட்டு வந்த உங்களுடைய மதரசாகவே புள்ளியாகவே அதன் உச்சிக்கு கொண்டு செல்வதற்காக வேண்டி எத்தனையோ நல்ல பல திட்டங்களை வகுத்திருக்கிறீர்கள். அன்பு இல்லை என்றால் செய்திருப்பீர்களா? நீங்கள் உங்களை உருவாக்கிவிட்டு அந்த கல்லூரியை நேசிக்கவில்லை என்றால், காதலிக்கவில்லை என்றால், நீங்கள் இதனை செய்வதற்கு இரக்கம் காட்டுவதற்கு, அதற்கு கருணை காட்டுவதற்கு, அதற்காக இறங்குவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் வந்திருக்குமா? வந்திருக்க மாட்டாது. ஆகவே அன்பு உங்களை வளர்த்துவிட்ட கல்லூரிக்கும் நீங்கள் சகமா சகாரிகளாக இருந்த உங்களுடைய ஒருவர் மற்றவருக்கும் கருணை காட்டுவதற்கு தூண்டி இருக்கிறது. கருணை வருகின்ற போது என்ன நடக்கும் தெரியுமா? ஒருவர் மற்றவரை நாம் புரிந்து கொள்வோம். தபாகம் ஏற்படும். ஒருவர் மற்றவரின் உணர்வை புரிந்து கொள்வோம். ஒருவர் மற்றவரின் உடைமை என்ன என்பதை புரிந்து கொள்வோம். ஒருவர் மற்றவரின் தன்மையை புரிந்து கொள்வோம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? தனாசுஹ் வரும். ஒருவர் மற்றவருக்கு நசீஹத், இராதத்துல் கைர் பில் கைர், அத்தீனுன் நசீஹா, அப்படித்தானே சொல்லப்பட்டது ஹதீஸிலே. குல்னா லிமன், கால லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வஅம்மத்திஹிம். ஒருவர் மற்றவருக்கு நன்மையை நாடுவது, இது இஸ்லாத்தின் மிகவும் முக்கியமான ஒரு அம்சம். ஒருவர் மற்றவருக்கு எப்பொழுதும் தீங்கு ஷர்ரு நாடக்கூடாது. ஒருவர் மற்றவருக்கு ஒருபோதும் தீங்கு நாடக்கூடாது. தீங்கு நாடுகின்றான் என்றால் அவன் உண்மையான முஸ்லிமாக இருக்க மாட்டான். அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம் லா யஸ்லிமுஹு வலா யுஸ்லிமு. முஸ்லிம் முஸ்லிமுக்கு சகோதரன். அவன் அவனுக்கு அநியாயம் செய்யவும் மாட்டான், அவனை கைவிடவும் மாட்டான் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா யுஸ்லிமு, அவனை கைவிடவும் மாட்டான். இது ஏன் தெரியுமா? அவன் அவனை நன்மையோடு பார்க்கிறான், நன்மையை அவனுக்கு நாடுகிறான். தனக்கு எப்பொழுதும் நன்மை நடக்க வேண்டும், தீமை நடந்துவிடக்கூடாது எப்படி விரும்புகிறானோ அது போல தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுக்கும் சதா நன்மை கிடைக்க வேண்டும், தீமை அவனுக்கு வந்துவிடக்கூடாது என்று விரும்புவான். ஆகவே அன்பு, கருணை, ஒருவர் மற்றவரை பரஸ்பரம் புரிதல், ஒருவர் மற்றவருக்கு பரஸ்பரம் நன்மை நாடுதல், இந்த நான்கையும் நீங்கள் செய்கிறீர்கள், அதனால் ஐக்கியமாக இருக்கிறீர்கள், அதனால் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கிறீர்கள். இந்த நான்கையும் நாம் நமது வாழ்க்கையில் அடிப்படைகளாக கொண்டு வராமல் ஒற்றுமையை நமது வாழ்க்கையிலும் எதிர்பார்க்க முடியாது, அடுத்து சகோதரர்கள் சகோதரிகளுடைய வாழ்க்கையிலும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே அன்புக்குரிய பெரியவர்களே, முத்தான ஆளுங்களே, உங்களை நான் வாழ்த்துகிறேன், உங்களுடைய உயர்வுக்காக துவா செய்கிறேன், உங்களுடைய ஒற்றுமைக்கான இந்த அடித்தளங்கள் நான்தோறும் நீங்கள் இன்னும் இன்னும் இருக பிணைந்தவர்களாக இணைந்தவர்களாக உயர்ந்து உயர்ந்து சென்று அடுத்த ஆளின் சமூகத்தவர்களுக்கும், ஏனைய மதரசா மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும், மதரசாக்களிலே கற்றுத்தேறி வெளியாகிய உங்களை போன்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அவாவும் துவாவும். அல்லாஹு தஆலா என்னுடைய நம்பிக்கையை வீண் போகாமல் இருக்க செய்வானாக. என் துவாவுக்கு அவன் விடையை தருவானாக. அன்புள்ள உலமாக்களே, பெருந்தகைகளேன், இந்த அன்போடு நீங்கள் சேர்ந்து வாழ்கிற காலத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பருவம் இருக்கிறதே ஒரு வாலிப பருவம். பெரும்பாலும் எல்லாம் 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். 40 வயதை தாண்டி எஸ்தானிகள் யாரும் இருக்கிறார்களா? 45, 41, 42. பெரும்பாலும் 40 வயதுக்கு கீழே உள்ள வாலிபர்கள் தான் இருக்கிறீர்கள். 40 வயதை தாண்டினாலும் ஓர் 2-3 ஆண்டுகள் போயிருப்பார்கள். அல் ஹுக்மு பில் அக்லா பில் அக்லபா பில் அக்லப், அப்படித்தானே? அல் ஹுக்மு பில் அக்லப். அப்ப மிம்பாபி தக்லீப், நாங்க என்ன செய்கிறோம்? அதை வச்சு ஹுக்கும் செலுத்துகிறோம். ஓர் 20 போயிருப்பார்கள் 40 தாண்டி. ஆனால் இஸ்லாமிகள் இன்னும் இளைஞர்களாக வாலிபர்களாக இருக்கிறீர்கள். ஒருவர் இருவர் புகூலத்தை அடைந்திருக்கிறார்கள், தகுதிகளாக இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் சேகுகளாக ஆகிவிடவில்லை. அவர்கள் தகுதிகளாக இருந்தாலும் சாப்பாகவே இருக்கிறார்கள். அவரை பாருங்கள், இன்னும் 30 போல் இருக்கிறாரா இல்லையா? நல்லா பாருங்க, அவரை இன்னும் 30 போல் இருக்கிறார். எனக்கு என்ன அப்படித்தான் தோன்றுகிறது. சூரத்திலும் 30 இருக்கிறார், மருதாணி போட்டிருக்கிறார். ஆக வாலிபர்களாக இருக்கிறீர்கள். இது ஒரு பெரும் சக்தி. வாலிபர்களுடைய ஒன்று திரளல் இருக்கிறதே, ஒரு பெரும் சக்தி. இதன் உச்சம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா மனித வாழ்க்கையின் மர்ஹலாக்கள் கட்டங்களிலே மர்ஹலத்துன் கவியா என்று சொன்னது ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் தான். அது என்ன கட்டம் தெரியுமா? வாலிப கட்டம் மட்டும் தான். அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் வாபின் ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا وفي قراءة ضعفا رند وحيانا قراءة الرسل இப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது வாஃப், உங்களுடைய வாழ்க்கை சிசுவாக சபிஜாக திஃபுலாக இருக்கிற போது நீங்கள் எல்லாம் வாய்ஸ் திஃபுல் கட்டத்தை தாண்டிய பிறகு சும்மா ஜஅல மின் பஅதி வஃபின் குவ்வா, பலகீனத்துக்கு பிறகு அவன் குவ்வத்தை பலத்தை தருகிறான். அது என்ன? வாலிப பருவம். சும்மா ஜஅல மின் பஅதி குவ்வத்தியும் வஃபன் அல்லது வஃபன் வஷைபா. என்ன செய்கிறான் அல்லாஹ்? குவ்வத் பருவம் போனதற்கு பிறகு அல்லாஹ் பலகீனத்தையும் நரையையும் தருகிறான். அது என்ன? குஹூலத், ஷைகூகத், ஹரம் எல்லாம் வந்து சேர்ந்தது. அப்ப அல்லாஹ் தஆலா மர்ஹலத்துன் ஃபவியத்துன் மின் மராஹிலில் இன்சான் எதை சொல்லி இருக்கிறார்? ஷபாபை சொல்லி இருக்கிறார். ஆகவே நீங்கள் எல்லாம் நல்ல அக்குவியாக்களாக இருக்கக்கூடிய ஒரு பருவத்தில் இருக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தீனை எடுத்துச் சொன்ன நேரத்திலே உதவியாளர்களாக இருந்தவர்கள் அதிகமானவர்கள் ஷாப்புகள் என்று இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸ்திராஹும் ஹுதா என்ற சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆயத்துக்கு விளக்கம் எழுதும் போது எழுதியிருக்கிறார்கள். ஷேக்குகள் விடையளித்தார்கள் நபியுடைய தாவத்துக்கு, ஆனால் அதிகமாக விடையளித்தவர்கள் ஷாப்புகள் என்று சொல்லி வைத்தார்கள். இன்னஹும் ஃபித்யத்துன், அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப் யார்? ஃபித்யா இளைஞர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி வைத்தார். நபிமார்கள் கூட நுபுவத் கொடுக்கப்படும் போது ஷாபாகவே இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் எந்த ஒரு நபியையும் வாலிபனாக இருக்கும் போதுதான் நுபுவத் கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்வதை நன்கு கவனியுங்கள். மா பஅத் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப். மா பஅத் அல்லாஹு அஸ்ஸ வஜல்ல நபியன் இல்லா வஹுவ ஷாப். அல்லாஹ் நபியாக ஒருவரை அனுப்பும் போது அவர் ஷாப்பாகத்தான் இருந்திருக்கிறார். வலா ஊத்திய ஆலிமுன் இல்மன் இல்லா வஹுவ ஷாப். எவரை எவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டதோ, எவர் ஒரு ஆலிமாக இருந்திருக்கிறாரோ, அவரை பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் சரியாக பார்த்தீர்கள் என்றால் அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டது அவர் ஷாப்பாக இருக்கும் போதுதான். இப்பொழுது அவர் தகுலாக ஷேஹாக இருக்கலாம், ஹரிமாக இருக்கலாம், ஆனால் அறிவை அதிகம் தேடி பெற்றுக் கொண்ட காலம் அவர் ஷாப்பாக இருக்கும் போது என்பதை ஹபத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா மிக தெளிவாகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள். பாலு சமேன சச்சன், நல்லா கவனத்திருத்துங்க ஆயத்துகள்ல, பாலு சமேன சச்சன் சூரத்துல் அம்பியா என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா? மக்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் நபி இப்ராஹிமை பற்றி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம்? சமேன சச்சன், ஒரு இளைஞன் சொன்ன செவிமறுத்து இருக்கிறோம். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த இளைஞனுக்கு பெயர் என்ன? இப்ராஹிம். ஆகவே இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு இளைஞனாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நபித்துவத்தின் ஆரம்ப காலத்திலே நபிமார்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் ரிசாலத் கொடுக்கப்படும் போது வயது 40. 40 என்பது சின்னுக்கிமாலி ஷபாப், வாலிபம் நிறைவடையும் வயது. 41க்கு வந்து விட்டால் குஹூலத் வந்து விட்டது. 40 என்பது அது வாலிபம் நிறைவடைகிற வயது. அல்லாஹ் அவர்களையும் ஷாப்பாக இருக்கும் நிலையில் தான் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தான். ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருகிற போது வயது 38, ஒரு ஷாப்பாக இருந்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வருகிற போது வயது 27 அல்லது 28, அப்படி ஒரு வாலிபராக இருந்தார்கள். மக்காவை 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிரிந்திருந்து வெற்றி கொண்டதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை ஒருவரிடம் பொறுப்பாக கொடுத்து விட்டு வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்ட பிறகு ஒருவரிடம் பொறுப்பாக கொடுத்து விட்டு வர வேண்டும். யாரிடம் கொடுத்து விட்டு வந்தார்கள்? ஹவர் அத்தாபு இப்னு அஸீத் ரழியல்லாஹு அன்ஹு, முழு மக்காவையும் அவரை தலைவராக நியமித்து விட்டு பொறுப்பாக்கி விட்டு வந்தார்கள். அவரின் வயது என்ன தெரியுமா? எத்தனை வயது இருக்கு? இருபது வயது, வெறும் இருபது வயது. இருபது வயது ஒரு வாலிபனிடம் தான் முழு மக்காவையும் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்தார்கள். முழு இஸ்லாமிய உலகத்தின் இதயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்து விட்டு வந்தார்கள். இளைஞர்கள், வாலிபர்கள், உற்சாகமாக துடிதுடிப்பாக எதற்கும் துணிந்து போகிற ஒரு காலம், ஒரு மர்ஹலத்துல் கவியா ரிஜாலுல் அக்வியா. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹுமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்களே, முழு குர்ஆனையும் ஒரே இரவில் ஓதி முடித்தேன். அந்த அளவுக்கு எது இறங்கியிருந்த வசனங்களோ சூராக்களோ அத்தனையும் திரட்டி ஒரே இரவில் ஓதி முடித்தார்கள் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முழு குர்ஆனையும் ஒரே இரவில் ஓதி முடித்தேன் சொன்னார்கள். அப்படி செய்யாதீங்க, உங்களுக்கு காலம் போகும் போது இதை செய்கின்ற அளவுக்கு முடியாமல் தடைவு ஏற்படும், மாதத்துக்கு ஒரு தடவை ஓதி முடித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, தாதி அஸ்தம்த மின் குவ்வத்தி வஷபாபி, என்னுடைய பலத்தையும் எனது வாலிபத்தையும் அனுபவிக்க விடுங்கள், விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. தாதி அஸ்தம்த மின் குவ்வத்தி வஷபாபி சொன்னார்கள், பத்து நாளைக்கு ஒரு தடவை ஓதி முடிச்சு கொள்றமா வச்சுக்கோங்க. ஏழு நாளைக்கு ஒரு தடவை அதுக்கு மிச்சம் அவசரப்பட்டு முடிக்கும். ஏழு நாளை விட குறைவான காலத்துக்குள்ள குர்ஆன் ஓதி முடிக்கவானான். முக்கியம் என்னவென்றால், அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு அல்ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தன் வாலிப பருவம், அது பலம் வாய்ந்த பருவம், அதனை அனுபவிக்கத்தான் விடுங்களை அல்லாஹுடைய தூதரே என்கிறார்கள். ஆகவே இப்படி ஒரு பலமான பருவத்தில் இருக்கிறீர்கள். ஆனால் முக்கியம், சபுவத் வந்து விடக்கூடாது. சபுவத் என்ன? மைல் இல ஷஹ்வா, அதாவது ஆசா பாசங்களின் பக்கம், பாசங்களின் பக்கம் அடிபட்டு அள்ளுண்டு போவது. வாலிபனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரும் சவால் சபுவா. நேற்று உங்களுடைய செயலாளர் பேசும் போது என்னிடத்திலே குறித்து சொன்னது, நீங்கள் ஒரு விஷயத்தையும் தொட்டுக்கொள்ள வேண்டும், உலமாக்களை எதிர்நோக்குகிற சவால்கள் என்ன என்று. என்னப்பா சவால்? காலையிலிருந்து யோசிச்சு சுபுவுக்கு போறோம், எல்லாமே உலகமே சவாலாகத்தான் இருக்கிறது. தொழில் எடுத்து பார்த்தா அதுவும் சவால், கல்வி எடுத்து பார்த்தால் அதுவும் சவால், ஊடகத்துக்கு நுழைந்து பார்த்தால் அதுவும் சவால், வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தால் அங்கும் சவால், காட்டுக்குள் போய் பார்த்தால் அங்கும் சவால். இந்த சவால்கள் இல்லாத ஒரு இடத்தை தேடுவோமா என்று ஒரு இடத்துக்கு போனால் அங்கு அந்த இடமே சவாலாக இருக்கிறது. எங்கேதான் சவால் இல்லாத ஒரு சூழலும் சூழ்நிலையும் இருக்கிறது என்று தேடி பார்த்த நிலை, வாழ்க்கையே சவாலாகத்தான் இருக்கிறது, எல்லாமே சவால்தான். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், சவால்கள் இல்லாத ஒருவர் இருக்கிறேன் என்று. அண்மையில் படித்தேன் ஒரு உளவள ஆலோசனையின் பகுதி, வாழ்க்கையில் நிறைய கற்கள் இருக்கின்றன, அவற்றில் இடறி விழுந்து விடாதே. வாழ்க்கையில் நிறைய கற்கள் இருக்கின்றன, அவற்றில் இடறி விழுந்து விடாதே. மாற்றமாக, அவற்றை ஒன்றின் மேல் ஒன்றாக வை. ஒரு கல்லுக்கு மேல் ஒரு கல், அடுத்த கல்ல அதுக்கு மேல், இப்படி ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்துக் கொண்டு போய் உச்சியை தொடுவதற்கு இந்த சவால்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கல்லாக வைத்து ஏறி வைத்து இந்த கற்களிலேயே ஏறி போய் உச்சியை அடைந்து கொண்டு சவால்களை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க்கையே சகல அம்சங்களை கொண்டும் சவால் தான். ஒவ்வொரு சவாலையும் ஒவ்வொரு கல்லாக வைத்து ஒரு ஏணி அமைத்து உச்சத்தை தொடுவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாற்றமாக, இந்த கற்களிலே நீங்கள் இறறி விழுந்து விட வேண்டாம் என்று ஒரு போதனை. அழகாக இருக்குதா இல்லையா? நம்பிக்கை தரும் வார்த்தைகள், நம்பிக்கை தரும் வார்த்தைகள். அல்லாஹ்வை விடவா நம்பிக்கை தருவதற்கு, அல்லாஹ்வை விடவா நம்பிக்கை தருவதற்கு, அல்லாஹ் நமக்கு அமலை தருகிறான், நம்பிக்கையை ஊட்டுகிறான். எபுஸ்துதீன ரூஹல் அமல், அவன் என்ன சொல்லுகிறான், நீ செய்து செய்து இது இல்லை என்ற அளவுக்கு பாவம் செய்து விட்டாய். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், அஜ்னபு என்று சொல்லவில்லை, அஜ்ரமு என்று சொல்லவில்லை, உள்ளே இல்லை இல்லை அவ்வளவு செய்து உன்னையே நீ அழுத்திக் கொள்கிற அளவுக்கு வந்து விட்டாய். லா தக்னது, அங்கேயும் அல்லாஹ் என்ன சொன்னான், குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களே என்று தான் அல்லாஹ் அழைத்தான். அவ்வளவு குற்றம் செய்த ஒரு பெரும் குற்றவாளி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் என்ற வட்டத்திலிருந்து குற்றவாளிகளை வெளியேற்றி விடவில்லை, நம்பிக்கை ஊட்டுகிறான். இல்லையப்பா, பெரும் குற்றவாளிகள் தான் நீங்கள், இருந்த போதிலும் என்னுடைய அடியார்கள் என்ற வட்டத்துக்குள் நீங்கள் இன்னும் இருக்கிறீர்கள், இதை விட வேறு நம்பிக்கையா? ஒமிம்மா ஜாதனி ஃபக்ரம் வத்தீஹா, ஒருவர் ஷேர் சொன்னார், وَمِمَّا زَادَنِي فَخْرًا وَثِيهًا وَكِدْتُ بِأَخْمَصِ أَطَأُ الثُّرَيَّةِ دُخُولِي تَحْتَ قَوْلِكَ يَا عِبَادِي وَأَنْ سَيِّرْتَ أَحْمَدَ لِي نَبِيَّةِ. எனக்கு பெருமையாக இருக்கிறது, இன்னும் இன்னும் பெருமையை அதிகரிக்கிறது. அதனால் அந்த சந்தோஷத்தினால் என் உள்ளந்தாளினால் சுரையா நட்சத்திரத்தை, பிளியடீஸ் என்ற நட்சத்திரத்தை மிதிக்க பார்க்கிறேன், சந்தோஷத்தால் துள்ளி குதிக்க பார்க்கிறானாம். என்னப்பா அப்படி உனக்கு சந்தோஷம்? அவர் சொல்லுகிறார், துஹூலி தஹ்த கௌலிக்கயா இபாதி, குர்ஆனிலே நீ எங்கெங்கெல்லாம் இப்போது எப்போதெல்லாம் யா இபாதி என்று அழைக்கிறாயோ அது அப்போதெல்லாம் அந்த உன்னுடைய சொல்லுக்குள் நான் இருக்கிறேன். இரண்டாவது, அஹ்மத் அலி நபியா, அஹ்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு நபியாக நீ ஆக்கி தந்திருக்கிறாய். இந்த இரண்டும் எனக்கு பெருமையை அதிகரிக்கிறது. அவன் அல்லாஹ் நம்மை நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், இன்ன அல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ, திருமணம் முடிக்கிறீர்களா, வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வஇமாஇக்கும் கணவனும் மனைவியும் சேர்ந்து விட்டீர்கள், வசதி போதாது, வாழ்க்கை எப்படி ஓடும், தண்டவாளத்தில் ஓடுமா, பாதையில் ஓடுமா, ஆகாயத்தில் பறக்குமா, நிச்சயமற்ற ஒரு நிலையா, ஒன்றும் நீங்க யோசிக்க வேண்டாம். நீங்க ஏழைகளார், திருமணம் முடித்த பிறகு யுஹ்ரிஹிமுல்லாஹு அல்லாஹ் உங்களுக்கு வசதியை தருவார். திருமண பந்தம் இணைந்தீர்கள், பந்தம் தொடரவில்லை, கொஞ்ச காலத்தில் நீங்கள் பிரிந்து போய்விட்டீர்களா, அங்கும் அல்லாஹ் நம்பிக்கை ஊட்டுகிறான். கணவன் நினைக்க கூடாது, இதுக்கு பிறகு எனக்கு ஒரு பொம்பளை வாய்க்கவே மாட்டான். மனைவி பிரிஞ்சு போன பிறகு நினைக்க கூடாது, இவன் போயிட்டா இவனை விட்டா எனக்கு வேற கணவனே கிடைக்காது. இருவருக்கும் நான் வாழ்க்கை அமைத்து தருவோம். இதை விட வேற நம்பிக்கை தேவையா எங்களுக்கு? வாழ்க்கை எப்பொழுதும் திருமணத்திலும் சவால், பிரிந்து போன பிறகும் சவால், இணைய முன்னும் சவால், இணைந்த பிறகும் சவால், இணைந்து பிரிந்த பிறகும் சவால், வாழ்க்கையில் தொட்டது பிடித்தது எல்லாவற்றிலும் சவால்கள் இருக்கும். சவால்கள் இத்தனை, இவ்வளவு, இந்த மட்டம், இந்த அளவு என்றெல்லாம் வரையறுத்துக் கொள்ள முடியாது. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹால சோதனைகளை வாழ்க்கையிலே பல பல ரூபங்களில் விட்டுக் கொண்டிருக்கிறான். அவற்றை வெற்றி கொள்பவன் தான், பொறுமையாக இருந்து வெற்றி கொள்பவன் தான் அல்லாஹாலாவுடைய பார்வையிலே வெற்றியாளனாக இருக்கிறான். உங்களுக்கு அடிபட்ட வெட்டுப்பட்ட காயம் வலிக்கிறதா, உங்களோட அடுத்த கூட்டம் முஷ்ரிக்குகளுக்கும் இதே மாதிரி வலி இருக்கிறது. உங்களுக்கு காயமா, பதில்ல அவர்களுக்கும் அதே மாதிரி காயமாப்பா. ஒத்தில்கல் ஐயா முனுதா விலுஹா பைனன்னாஸ், நாட்களை நாம் மனிதர்களுக்கு இடையிலே இப்படியும் அப்படியும், ஒரு நாளைக்கு வெற்றி, ஒரு நாளைக்கு தோல்வி, இப்படி மாற்றி மாற்றி, ஒரு நாளைக்கு லாபம், ஒரு நாளைக்கு நட்டம், ஒரு நாளைக்கு உயர்வு, ஒரு நாளைக்கு தாழ்வு, ஒரு நாளைக்கு மேடு, ஒரு நாளைக்கு பள்ளம், ஒரு நாளைக்கு இனிப்பு, ஒரு நாளைக்கு கசப்பு, இப்படி மாற்றி மாற்றி தருவது நம்முடைய வளமை என்கிறார். ஆகவே வாழ்க்கை என்பது இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா. இதஸ்தத் பிகல் பல்வா, ஒரு ஷாயிர் சொன்னது போல படிங்க, இதஸ்தத் பிகல் பல்வா ஃபஃக்கிர் ஃபி அலம் நஸ்ரா ஃஉஸ்ரும் பைன யுஸ்ரைனி. வாழ்க்கையிலே உனக்கு கஷ்டம் வந்து விட்டால் இதஸ்தத் பிகல் பல்வா ஃபஃக்கிர் ஃபி அலம் நஸ்ரா, அலம் நஸ்ரா கொஞ்சம் படிச்சு பாருங்க. வாழ்க்கையில் இரண்டு இலேசுகளுக்கு இடையில் ஒரு கஷ்டத்தை சொல்லி இருக்கிறான். அது என்னப்பால் உஸ்ரை இரண்டு கடவையும் அல்லாஹ் சொல்லும் போது முஹர்ரபாக சொல்லி இருக்கிறான். யுஸ்ரை இரண்டு கடவையும் சொல்லும் போது எப்படி சொல்லி இருக்கிறான்? முனக்கரா நக்கிராவாத்தான் சொல்லி இருக்கிறான். நஹு சட்டமெல்லாம் நான் சொல்லி என்னை உங்களையும் கஷ்டத்துல போல விரும்ப இல்லை. பருத் மொழி போன்ற ஆட்கள் நஹு பாடம் நடத்துறவங்களுக்கு தான் தெரியும். இருந்த போதிலும் தரத்தை கொஞ்சம் மீட்டி பார்த்துக் கொள்வோம். என்ன ஒரு கலிமா திரும்பி அதே கலிமா வரும் போது அது முஹர்ரபாக வந்தால் நஃப்சு ஷைல் மத்கூர், ஆனால் அதே கலிமா அடுத்து வரும் போது அது முனக்கராவாக நக்கிராவாகவே திருப்பி சொல்லப்பட்டால் அது ஜெயருல் மதுக்கூர். வேறொன்று திரும்ப திரும்ப மாலிபாவாக சொன்னதுனால் அப்போ ரெண்டு உஸ்ரா ஒரு உஸ்ரா ஒரு உஸ்ர யுஸ்ரன் யுஸ்ரன் அல்லாஹ் ரெண்டு தடவையும் நக்கிராவாக சொன்னதுனால் ரெண்டும் வெவ்வேறு யுஸ்ர்கள். அப்ப இரண்டு யுஸ்ர்களுக்கு இடையில் ஒரு உஸ்ரை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இதனை யோசித்தால் சந்தோஷப்படுவார். மேடு ஒன்று வந்துட்டால் பள்ளம், பள்ளம் வந்துட்டால் மேடு. ஆகவே இரண்டு மேடுகளுக்கு இடையில் ஒரு பள்ளம். அப்படி நாங்கள் வாழ்க்கை எடுத்துக் கொள்வோம் வாழ்க்கை. ஆகவே நான் என்ன சொல்ல வந்தேன் என்றால், அதாவது வாலிபத்தில் எல்லாம் இருக்கும், இவற்றுக்கிடையில் நாம் நம்மிடத்திலே சபுவாக வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதன் வாழ்க்கையை நாம் எதிர்கொள்கிற எல்லா சவால்களையும் முறியடிப்பதற்குரிய ஒரே வழி சபுவாக வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சபுவாக என்பது மைல் இல சஹ்வா, அதாவது சஹ்வத் உங்களுக்கு தெரியும், மனதில் எழுகின்ற ஆசாபாசங்கள் அபிலாசைகளுக்கெல்லாம் நாம் அப்படியே அதன் பின்னால் அவை சொல்வது போல கேட்டு அவற்றை நிறைவேற்றி கொடுப்பதிலேயே பின்னுக்கு பின்னுக்கு போய்கொண்டிருப்பது, அவற்றின் பின் போவது, அவற்றுக்கு பின் அள்ளுண்டு போவது. அல்லாஹ் ஒரு சாப்பை பார்த்து விரும்புகிறான், ஒரு சாப்பை பொருந்திக் கொள்கிறான். எப்படியான சாப்பு தெரியுமா? அதாவது ஆசாபாசங்களின் பக்கம் அள்ளுண்டு போகாத சாப்பை அல்லாஹாலா பொருந்திக் கொள்கிறான் என்றார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அவர்கள் சபுவாக இல்லாத ஒரு சாப்பாக இருந்தார்கள் என்று, அதாவது சபுவாக இல்லாத ஒரு சாப்பாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, முத்தான ஆளுங்களே, பெருமதி மிக்க இந்த நேரத்திலே இதனை உங்களுக்கு சிந்தனைக்கு விருந்தாக விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்கொள்வது எல்லாமே நமக்கு பாதகம் தரக்கூடியவை என்று நாம் அர்த்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் நமக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதனை செய்வதற்கு நமக்கு ஒரே ஒரு முக்கியமான அடிப்படையான பலம் என்ன தெரியுமா? நாம் அல்லாஹ்வை பயந்து பேணுதலோடு சஹவத்துக்கு இடம் கொடுத்து விடாமல் இருப்பது. இதனால் நம்முடைய வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் எல்லா துன்பங்களும் எல்லாம் சில வேளை நாம் உணர்வதுண்டு. நமது மதரசா காலத்திலே நாம் இருந்திருப்பதை விட வேற ஏதாவது படித்து முன்னேறி இருக்கலாம் என்று கூட நாம் சிலர் யோசிப்பதுண்டு. அப்படி சில பேர் யோசிச்சீங்க தானே இல்லையா? முந்தி யோசிச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு இப்ப கொஞ்சம் திருப்பிக்கிட்டோம் அப்படியா? அப்படியே சில நேரத்தில் யோசிக்கிறது உண்டு. தவறான யோசனை, வாழ்க்கை அனுபவம் போதாமையினால் நமக்கு சைத்தானின் அப்படியான சிந்தனையும் இதெல்லாம் சபுவா மைல் இலஷ்டா, இதெல்லாம் சவால்கள். லக்கத் ஹலக்னல் இன்ஸான ஃபீ கபத், லக்கத் கலக்னல் இன்சான ஃபி கபத், கஷ்டத்தில் தான் நாம் மனிதனை நிச்சயம் படைத்து வைத்திருக்கிறோம் என்பதை சொல்லுகிறான். எத்தனை சத்தியம் தெரியுமா இந்த விஷயத்தை சொல்வதற்கு? அல்லாஹ் லா உக்ஸிமு பிஹாதல் பலத், மக்காவின் மீது சத்தியம் செய்கிறான். வாந்த ஹில்லும் பிஹாதல் பலத் வவாலிதின் வமா வலத், வாலிது மீது மௌலூது மீது, அது யார் வாலிது? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமா? இமாம்களிடத்திலே வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கின்றன. இத்தனையும் சத்தியம் செய்துவிட்டுத்தான் என்கிறான். கஷ்டத்துக்குள் மனிதனை படைத்து வைத்திருக்கிறேன். இதற்கு விளக்கம் எழுதுகிற இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலை அழகான நீண்ட விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். மனிதன் உலகத்துக்கு பிறந்து தொப்புள் கொடி அறுக்கப்படுவதிலிருந்து அவரின் சபத ஆரம்பிக்கிறது. பிறந்தவுடன் முதலாவது ஏற்படுகிற வெட்டு பிறந்தவுடன் என்ன கிஸ் பண்றாங்களா? அடுத்து முதலாவது வெட்டுச்சாலை நடக்குது. வெளியே எடுத்த உடனேயே டாக்டரோ அல்லது எவரோ அந்த நர்ஸோ அல்ல அட்டெண்டனோ அல்ல எவரோ மிட்வைஃப் எடுத்து கிஸ் பண்ணி போட்டு அதை வெட்டுவாங்க முத்தமிழ். முதலாவது வெட்டோடு தான் உலக வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது. இமாம் குர்துபி ரஹ்மஹுல்லா இங்கிருந்தே மனிதனின் கபத் ஆரம்பிக்கிறது என்கிறார்கள். பிறகு அவனுக்கு அடுத்தது ஹிதான், அடுத்த வெட்டு. ஆம்பிரண்டா அது ஒரு வகையான வெட்டு, பொம்பளண்டா வேறொரு வகையான வெட்டு. அடுத்தது பல்லு முளைக்கும். பல்லு முளைப்பது பெரும் வேதனை. நமது பிள்ளைகளை பார்த்திருக்கிறோம், காய்ச்சல் வரும். குர்துபியை இந்த ஆயத்தை எடுத்து வாசியுங்கள். அழகான அற்புதமான விளக்கம் ஒன்று எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு பிள்ளை பருவத்திலே வரக்கூடிய நசல் நோய் நொம்பலம், அதன் பிறகு வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக மாறும் போது, அதுக்கு பிறகு கல்யாணம் முடிப்பது, அதாவது கல்யாணம் முடிப்பதற்கு பொஞ்சாதி ஒன்றை தெரிவு செய்வது இருக்கிற கஷ்டம், கல்யாணம் முடித்த பிறகு அவளுடைய வாழ்க்கையை தொடர்வதிலே உள்ள கஷ்டம், பிள்ளைகள் சென்ற பிறகு அவர்களோடு வாழ்க்கையை தொடர்வதிலே உள்ள கஷ்டம், இப்படி எல்லாம் தாண்டி சேகாக ஆகி அதுக்கு பிறகு உள்ள நோய் நொம்பலம் உடற்பலகீனம், முழுமையாகவே கஷ்டம். இதற்கிடையில் தான் நாம் மதரசாவில் கிடைத்த சர்டிபிகேட்டுக்கு சரியான ஒரு ரெகக்னிஷன் இல்லையே என்று துன்பம் உறுகிறோம். இதுவும் ஒரு சவால் தான் நமக்கு சமகால உலகிலே. நமது இந்த மதரசாக்களை கிடைத்திருக்கக்கூடிய சான்றிதழுக்கு இந்த நாட்டின் பல்கலைக்கழகம் ஒன்றில் கூட என்ன இல்லை. அதாவது குறையாக பேசவில்லை, இதுவெல்லாம் நமக்கு சவால் தான். 7 வருடம் 10 வருடம் இருந்துவிட்டு விட்ட இடத்திலிருந்து ஒரு மேற்கல்வியை தொடர்வதற்கு முடியாத நிலை, இது ஒரு சவால். இதைதான் பெரிய சவாலாக பேசுகிறோம். ஆனால் இதை விட இத்தனையோ சவால்களை வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு சொன்னேன், ஏனென்றால் நாம் எல்லாம் சவால் என்று சொல்லும் போது நினைப்பது எதனை? என்னோட கல்விக்கு கிடைத்த, கல்வியின் ஒரு கட்டத்துக்கு கிடைத்த, கற்கை நிறைவின் முடியொன்றிலே கிடைத்த சான்றிதழுக்கு உரிய வலிடிட்டி இல்லையே, அல்லது ரெக்கக்னிஷன் இல்லையே, திராப்பொண்டு இல்லையே. அடுத்தது தொழில் செய்கிறோம், நமக்கு அந்த தொழிலிலே ஜாப் கேரண்டி இல்லையே, தொழில் உத்தரவாதம் இல்லையே, உண்மைதான். மூன்றாவது சம்பள உயர்வு கிடையாது. நான்காவது பதவி உயர்வு கிடையாது. ஐந்தாவது நம்மை கணக்கெடுக்கிறார்கள் இல்லை தொழில் செய்கிற இடத்திலே, அப்படியும் பிரச்சனை தானே. எல்லா சவால் மஸ்ஜிதில் இருப்பவர்களுக்கு தெரியும், 9000 சவால்கள். நிர்வாகிகள் இந்த சவால்கள் ஒரு பக்கம், ஜமாத்தினருடைய சவால்கள் மறுபக்கம், ஓடி கொடுக்கிற மக்தபோ வேறு குத்தாபோ வேறு எதுவோ அங்கிருந்து கிளம்பி வருகிற சவால்கள் வேறொரு பக்கம், போராத்துறைக்கு மலைக்கு கூட பள்ளி பக்கம் ஒதுங்காதவன் ஏற்படுத்துகிற கொடுக்கிற சவால்கள் இன்னொரு பக்கம். அப்படித்தானே, இந்த சவால்கள் தான் எங்களுக்கு தெரிகிறது. வாழ்க்கையே சவாலாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ பெரும் பெரும் சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இருக்கிற நமது உடலும் நமது மனமும் இந்த சின்ன சின்ன சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாதா? நாம் என்ன வாழவில்லையா? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் நாம் எதனை கொண்டு வாழ்கிறோம் தெரியுமா? நாம் எதனை கொண்டு இந்த சவால்களை எதிர்கொண்டு நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வெற்றிகரமாக நாம் எல்லாம் சகுவத்திலிருந்து தூரப்பட்டிருக்கிறோம் என்பதனால், தேர்தலாக இருக்கிற அளவுக்கு நம்மை தேடி வருகிற, நம்மை நோக்கி வருகிற, நம்மை நாடி வருகிற, நம்மை விரட்டி வருகிற, நம்மை கவிப்பிடிக்க வருகிற, நம்மை கட்டி அணைக்க வருகிற அத்தனை சவால்களையும் வா வா இன்னும் கொஞ்சம் வரமாட்டியா, இன்னும் ரெண்டு சவால் வராதா, இன்னும் பிரச்சனை வராதா, இன்னும் ரெண்டு பேர ஏற்றி வராதா, இன்னும் ரெண்டு பேர இடிச்சொல் வராதா, இன்னும் ரெண்டு பேரை ஏற்றி பரிச்சொல் வராதா, இன்னும் ரெண்டு பேர இட்டுக்கட்டு வராதா. நாம் ஆளின்கள் ஒரு சமுத்திரத்தை போல இருப்போம். சமுத்திரம் இருக்கிறது, ஊத்தை கூலம் வித்தியாசம் வித்தியாசமான நிறம் உள்ள இவை அத்தனையும் அள்ளிக்கொண்டு வருகிற ஒவ்வொரு நதியையும் முன்னின்று அனைத்து தனக்குள்ள எடுத்துக்கொள்ளும். எந்த ஒரு நதியும் தன்னிடத்திலே சங்கமிக்க வரும்போது சீச்சி நீ ஒரு நாள் எனக்கு இப்படி சொன்னாய், சீச்சி உன் தண்ணீர் நிறம் சரியில்லை, சீச்சி நீ ஊத்தியோடு வருகிறாய், சீச்சி நீ தென்னை மரத்தை சுமந்து கொண்டு வருகிறாய், இப்படி எல்லாம் சொல்லி விரட்டுமா? எந்த ஒரு தண்ணீரையும் எந்த ஒரு நதியையும் தன்னிடத்திலே சங்கமிக்க வருகிற போது தலையில் நிமிர்ந்து நெஞ்சுயர்த்தி நெஞ்சுரத்தோடு அன்பாக வா 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 வரவழைத்து அரவணைத்துக் கொள்கிற ஒரு சமுத்திரம் போல நாம் இருப்போம். அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், நபிமார்கள் இருந்தார்கள், அவர்களுடைய வாரிசுகளான நானும் நீங்களும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அல் விராசத்து ஃபில் இல்மி விராசத்துன் ஃபில் மஸ்ஊலியா, அல் விராசத்து ஃபில் இல்மி விராசத்துன் ஃபில் மஸ்ஊலியா, வரக்கூடிய எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு எடுப்போம். வருகின்ற அளவுக்கு அதுக்காக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தாண்டு வருகிறதா வேற அளவு வரட்டும். நாம் சமாளிக்க தெரிந்தவர்கள், நாம் எதிர்நீச்சல் அடிக்க தெரிந்தவர்கள், சவால்களை வெற்றிகரமாக முறியடிக்க நமக்கு அல்லாஹ் துணை தந்திருக்கிறான், உதவி அளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த நம்பிக்கையை நாம் பெறுவோம். நம்மிடத்திலே அல்லாஹ் நிறைய திறமைகளை தந்திருக்கிறான். நான் முடித்துக் கொள்கிறேன். நம்மிடத்திலே அல்லாஹ் நிறைய திறமைகளை தந்திருக்கிறான். இந்த திறமைகளை கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய உதவியினால் நிறைய சாதிக்கலாம். உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலே எல்லா வாழ்க்கையிலும் நீங்கள் நிறைய செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்குள் நின்று நாம் செய்து கொண்டிருக்கலாம். திறமைகள் வீணாகி போய்விடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஹாரூன் ரஷீதிடத்திலே ஒரு மனிதன் வந்தான், வந்து சொன்னான், இந்த இடத்திலே ஊசி ஒன்றை எறிவேன். இந்த சம்பவத்தை எல்லாம் படிங்க. யார் யாரெல்லாம் திறமைகளை பயனற்ற முறையில் கழிக்கிறார்களோ அவர்களுடைய செவிக்கு சிந்தனைக்கு விருந்து. என்ன சொன்னான் தெரியுமா? ஊசி ஒன்றை காட்டி இந்த ஊசியை இந்த மண்ணுக்கு எறிவேன், அது குற்றுப்பட்டு சரியாக நிற்கும் மண்ணிலே. யாராவது போய் ஊசி எறியலுமா? சின்ன ஊசி எறிய வேண்டும் மண்ணிலே, அது போய் குத்துண்டு சரியாக நேராக நிற்க வேண்டும். சரி, அடுத்த ஊசியை எறிவேன், முன்னர் நிற்கக்கூடிய ஊசியின் துளையில் போய் தலையின் துளையில் போய் புகுந்து கொள்ளும். மூன்றாவது எறிவேன், இரண்டாவது ஊசியின் தலையின் துளையில் போய் புகுந்து கொள்ளும். நான்காவது எறிவேன், மூன்றாவது தலையின் துளையில் போய் நின்று கொள்ளும். இப்படி எத்தனை நூறு ஊசிகளை ஒன்றன் பின் ஒன்றாக எறிவேன், நூறாக எறிவது 99வது தலையின் துளையில் போய் நின்று கொள்ளும். கலீஃபாவும் அரசவையில் இருந்தவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். சுவாரஸ்யமான கதை, படிப்பினை நிறைந்த கதை. திறமைசாலிகள் திறமைகளை அல்லாஹுவை பயந்து தேவையான விடயங்களில் ஈடுபடுத்த வேண்டும், தேவையற்றவற்றில் பால்படுத்தி ஆகாசங்களுக்குள் தன்னை சீரழித்து சிதைத்து தன்னையும் தன் குடும்பத்தையும் சமுதாயத்தையும் சீரழித்து விடக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். இப்ப என்ன சொன்னான் அவன், இந்த மாதிரி 100 ஊசியை கலீஃபாவும் அரசவையும் குருவ முயற்சி பார்த்தது. ஆகட்டும் பார்க்கலாம் என்றார் கலீஃபா. ஒன்றை எரிந்தான், அது சரியாக போய் குத்துண்டு நின்றது. இரண்டாவது முதலாவதின் துளையில் போய் நின்றது. மூன்றாவது இரண்டாவது துளை. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எதுவுமே தவறாமல் 100 வரைக்கும் எரிந்து முடித்து விட்டான். கலீஃபாட்ட போய் இந்த மாதிரி வேலை செய்யறது என்னதுக்கு? பணம்,
காசு துட்டு இருக்குதானே. ஹலீஃபா என்ன சொன்னார், அவருடைய எதிர்பார்ப்பு 100 தீனார்கள் கொடுக்கும்படி சொன்னார். 100 தீனார் தான், 100 தங்க காசு. இன்றைக்கு இலங்கை நாணயத்தின் படி 1 தீனார் 25,000. 100 பெருக்கி பாருங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பட்டாசு ஓடும். 100 தீனார்கள் போதாக்குறைக்கு 100 கசையடையும் கொடுங்க என்றார். அவன் கேட்டான் ஹலீஃபாவே, ஜமாஅத்தி பைனல் அஸாபி வன்னஈம், பரிசும் கொடுத்து சன்மானமும் கொடுத்து அதே சமயத்தில் எனக்கு தண்டனையும் கொடுக்க போகிறீர்களா? ஆமாம். மிஅத்து தீனார் லி மஹாரதி வ மிஅத்து ஸௌத் லி இதாஅத்தி மஹாரதி ஃபீமா லா ஃபாயிதத ஃபீ. சரிதானே? இதால யாருக்கு என்ன பிரயோசனம்? இந்த அவருடைய திறமை, அபார திறமை, அபார திறமை, இதை ஒரு பயனில்லாத ஒரு வேலையில் பயன்படுத்துகிறாயே, அதற்காக அந்த திறமையை வீணடித்தமைக்காக 100 கசையிடும் எனக்கு உனக்கு கொடுக்க வேண்டும் என்றார். அதுதான் சொல்ல வருகிறேன், சகுவத் என்று நாம் விளங்கி இருப்பதானது தினா நபரோடு சம்பந்தப்பட்ட, இது மட்டுமல்ல பொய் புறத்தோடு இந்த கபாயிரும் சகாயிரும் இப்படியான திறமைகளை வீணடிப்பதிலும் நமது சகுவத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. வரா என்று ஒன்று படித்திருக்கிறோமே, இறுதியாக சொல்லி முடிக்கிறேன், வரைகளாக ஆகிறோம் என்றால் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு பிரச்சனையே அல்ல. குன் வரி அன் தக்குன் ஆபதன்னாஸ், இதுதானே ஹதீஸ். குன் வரி அன் தக்குன் ஆபதன்னாஸ், இது ஹதீஸ். ஒரு தடவை வராக்கு பல வரை தாரீஃபுகள், அருமையான தாரீஃப், அருமையான தாரீஃப். ஒரு சம்பவம் என்று நான் உணர்கிறேன். அது என்ன சம்பவம் தெரியுமா? ஒரு பெண்மணி பேரறிஞர் இமாம் அஹ்மது புன் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுவிடம் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி தெரியுமா? அரசரின் காவலர்கள், மன்னரின் காவலர்கள் நமது வீடுகளினால் தாண்டி போகும் போது டோர்ச்சுகள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். டோர்ச் தெரியுதானே? இரவு நேரத்திலே நாம் வீட்டின் மேற்பகுதியில் இருந்து நெய்து கொண்டிருக்கிறோம். அந்த வெளிச்சம் நம்முடைய வீட்டுக்கு கிடைக்கும் போது அந்த வெளிச்சத்திலே நாம் நெய்து கொள்வது ஹலாலா? இமாம் மஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அந்த பெண்ணுக்கு பதில் சொல்வதற்கு முன் மண் அந்தி நீங்க யாருமான்னு கேட்டான். சொன்னாங்க சகோதரி என்று சொன்னாங்க. அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் வராக்கு பேர் போன குடும்பம். எந்த அளவு எண்மை கொண்டு வராடு இருந்த குடும்பம் என்றால், இந்த சம்பவத்தை முடிப்பதற்கு முன் இன்னும் ஒரு சம்பவத்தை இதனுடைய விளக்கத்திற்காக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் பேரறிஞர் ஹசீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலை தாரீக் பக்தாத் 14 முஜல்லத்தில் பக்தாதுடைய தாரீகை எழுதினவர்கள். அவர்கள் தந்தம் நீர் அருந்தும் போது 3 துஆக்கள் கேட்டார்கள். உங்களுக்கு இந்த ஹதீஸ் தெரியும், மா உ ஜம்ஜம லிமா ஷுரிபல. மூன்றும் என்ன தெரியுமா? ஒன்று, தான் எழுதிய தாரீக் பக்தாதை பக்தாதில் தானே படிப்பிக்க வேண்டும். நாம் எல்லாம் நூல் எழுதுபவர்கள் தான், ஆனால் இன்னும் நமக்கு முன் எழுதிய இமாம்கள் பலரை பார்க்கிறோம். எவரும் தான் எழுதிய நூலை தான் படித்துக் கொடுக்க வேண்டும் என்று அவ்வளவு ஆர்வமாக அல்லாவிடத்திலே துவா செய்த ஒருவரை காண்பது அரிது. தான் எழுதிய அவ்வளவு பிரமாண்டமான நூலை தானே, அதுவும் பக்தாதில் வைத்து மக்களுக்கு படித்துக் கொடுக்க வேண்டும். சரி, ஒன்று. இரண்டாவது, மன்சூர் ஜும்மா பள்ளி வாயல் பக்தாதிலே இருக்கிறது, ஜாமியுல் மன்சூர், அதில் மக்களுக்கு ஹதீஸ் பாடம் நடத்த வேண்டும். மூன்றாவது, தான் மரணித்த பின்பு பிஷ்ருனில் ஹாஃபியுடைய கபருக்கு பக்கத்தில் அடக்கப்பட வேண்டும். அல்லாஹாலா மூன்றையும் அவர்களுக்கு கொடுத்தான். பிஷ்ருனில் ஹாஃபியுடைய கபருக்கு பக்கத்தில் இன்றும் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் பெரும் அறிஞர்கள் கூட உயிர் வாழும் காலத்தில் மட்டுமல்ல, வரையாக இருந்த ஆளுங்களோடு மரணத்தின் பின்னரும் ஒன்றாக அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். இந்த நேரத்தில் இமாம் அஹ்மத் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? மிம் பைத்திக்கும் யஹ்ருஜுல் வரா உஸ்தாது, உண்மையான வரா உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து தான் வெளிவருகிறது என்றார்கள். தக்தீபு மா ஹக்குஹு தஅ்கீர் யுஃபீதுல் ஹஸ்ரந்து நீங்கள் படித்திருக்கிறீர்கள். யஹ்ருஜு மிம் பைத்திக்கும் என்று சொல்லவில்லை, உங்கள் வீட்டிலிருந்து வருகிறது என்று சொல்லவில்லை. மிம் பைத்திக்கும் யஹ்ருஜு, உங்களுடைய வீட்டுக்குள்ளிருந்து தான் உண்மையான வரா வெளிவருகிறது. நீங்கள் அப்படி அவர்களுடைய வெளிச்சத்தில் நீங்கள் நெய்ய வேண்டாம் என்று சொன்னார். இதுதான் வரா. ஆகவே இந்த அளவுக்கு நமது சகுவத்தை நாம் கட்டுப்படுத்தி எம்முடைய சபா பருவத்தை சபுவத் இல்லாத பருவமாக ஆக்கிக் கொள்வோம் என்றால் எல்லா சுமைகளும் எல்லா சவால்களும் எல்லா சிக்கல்களும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா சோதனைகளும் பகலவனை கண்ட பணி அப்படியே கரைந்து போவது போல நம்மிடத்திலிருந்து கரைந்து போய்விடும். அல்லாஹால நம்மை உயர்ந்தவர்கள் கூட்டத்திலே சேர்த்துக் கொள்வான். ஆகவே இன்று நாம் சந்தித்தோம், சிந்தித்தோம், பல விடயங்களை பரிமாறிக்கொண்டோம். ஆளுங்களாகிய உங்களுடைய இந்த சன்னிதானத்திலே ஒரு சிறியவன் நான் இருந்து பேசியது எனக்கே வெட்கமாகவும் உங்களை அவமதித்ததாகவும் நான் உணர்கிறேன். என்னை தயவு செய்து மன்னியுங்கள். அழைத்தார்கள், கட்டாயம் வர வேண்டும் என்றார்கள். அவர்களுடைய அழைப்பை புறந்தள்ள முடியாமல் மதித்து வந்தேன். உங்களுக்கு நான் புத்தி சொன்னேன் என்பதை காட்டிலும் நான் எனக்கு புத்தி மதி சொல்லிக் கொண்டேன் என்பதுதான் இங்குள்ள உண்மை. உங்கள் ஒவ்வொருவரிடத்திலுமிருந்து நான் நிறைய படித்துக் கொண்டிருக்கிறேன், படித்திருக்கிறேன், படிப்பேன் என்ற உணர்வலைகளை உங்களோடு பகிர்ந்து கொட்டி கொண்டவனாக இவ்வளவு நேரமும் பொறுமையாக எனக்கு காது தாழ்த்தியமைக்காக உங்களுக்கு ஒரு தடவை ஜஸாக்கும் அல்லாஹு கைரா இறுதியாக சொல்லி என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த இடத்திலே உங்களோடு நான்கு வார்த்தைகளை இந்த நல்ல நேரத்திலே பகிர்ந்து கொள்வதற்கும் உங்களுடைய இந்த அழகான முகங்களை பார்த்து உங்களுடைய துஆக்களையும் பெற்றுக் கொள்வதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த உங்களுடைய நிர்வாகத்துக்கும் எனது அடிமனதிலிருந்து வெளிவருகின்ற ஆழமான நன்றிகளை உதறு குவிந்த வார்த்தைகளாக ஜஸாக்கும் அல்லாஹு கைரா என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் இதைவிட நல்ல நாட்கள், சந்தோஷமான நாட்கள் வாழ்நாள் முழுதும் அமைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். எங்களையும் உங்களையும் அல்லாஹு தஆலா அன்பின் பேரில் என்றென்றும் கட்டி வைப்பானாக, இருக பிணைத்து வைப்பானாக. எங்களையும் உங்களையும் இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்தவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.